بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم يسر اللهم يسر وإن القرآن كلام الله منه بدأ بلا كيفية قولا وأنزله على رسوله وحيا وصدقه المؤمنون على ذلك حقا وأيقنوا أنه كلام الله تعالى بالحقيقة ليس بمخلوق ككلام البرية فمن سمعه فزعم أنه كلام البشر فقد كفر وقد ذمه الله وعابه وأوعده بتقر حيث قال تعالى سأصليه سقر فلما أوعد الله بسقر لمن قال إن هذا إلا قول البشر علمنا وأيقنا أنه قول خالق البشر ولا يشبه قول البشر ومن وصف الله بمعنى من معاني البشر فقد كفر فمن أبصر هذا يعتبر وعن مثل قول الكفار زدر وعلم أنه بصفاته ليس كالبشر دنيا இமாம் அபூ ஜாஃபர் அத்தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ என்ற இந்த நூலை நாம் படித்து வருகின்றோம். இன்று இமாம் அவர்கள் அல்லாஹுடைய பரிசுத்தமான குர்ஆன் கலாமை பற்றி நமக்கு பேச இருக்கின்றார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, அதாவது இஸ்லாமிய கொள்கையில் நேரான பாதையில் இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமிய கொள்கையில் நேரான பாதையில் இருக்கக்கூடியவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. இவர்கள் ஏன் நேரான பாதையில் இருக்கின்றார்கள்? இஸ்லாம் எதை கூறியதோ, அதாவது இஸ்லாமில் அல்லாஹு தஆலா எதை கூறினானோ, அதில் தங்கள் புறத்திலிருந்து எதையும் கூட்டாமல் குறைக்காமல் மாற்றாமல் மறுக்காமல், இந்த இஸ்லாமை போதிப்பதற்காக அல்லாஹ் அனுப்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போதித்தார்களோ அப்படியே ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. இவர்களை தவிர மற்ற எல்லா கூட்டத்தார்களும் இஸ்லாமிய மார்க்கத்தில் கூட்டுதல், குறைத்தல், மறுத்தல், மாற்றுதல், இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை செய்து வழிகேட்டிலே சென்று விட்டார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ இவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று நாம் ஏன் சொல்கிறோம்? அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமை போதிப்பதற்காக தூதரை அனுப்பினான். அந்த தூதருக்கு குர்ஆன் வேதத்தை இறக்கினான். அந்த வேதத்துக்குண்டான விளக்கத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை எப்படி போதித்தார்களோ, அந்த மார்க்கத்தில் கூட்டுதல் குறைத்தல் இல்லாமல், மறுத்தல் மாற்றுதல் இல்லாமல், அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. மற்ற மக்கள் ஒன்று குறைத்திருப்பார்கள் மார்க்கத்தில், அல்லது கூட்டியிருப்பார்கள், பல விஷயங்களை மாற்றியிருப்பார்கள், அல்லது பல விஷயங்களை மறுத்திருப்பார்கள். இப்படியாக ஏதாவது ஒரு வழிகேட்டிலே அவர்கள் சென்றிருப்பார்கள். மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை குறைப்பதும் வழிகேடு, மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை மார்க்கத்தில் சேர்ப்பது, அதிகப்படுத்துவது, கூட்டுவது, அதுவும் வழிகேடு. மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தை மாற்றுவது அதுவும் வழிகேடு. இருக்கக்கூடிய விஷயத்தை மறுப்பது அதுவும் வழிகேடு. புரியுதா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை சங்கைக்குரிய தோழர்களுக்கு ஓதி காட்டும் பொழுது தோழர்கள் இந்த குர்ஆனை எப்படி கவனித்தார்கள், எப்படி இந்த குர்ஆனை அவர்கள் புரிந்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும் பொழுது இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய பேச்சு, இது அல்லாஹ் பேசிய அல்லாஹ்வுடைய கலாம் என்று அந்த சஹாபாக்கள் நம்பினார்கள். புரியுதுங்களா? அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஜிப்ரீலின் மூலமாக கொண்டு வரப்படக்கூடிய இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய கலாமாக, கலாம் என்றால் அல்லாஹ் பேசிய பேச்சாக சஹாபாக்கள் நம்பிக்கை கொண்டார்கள். குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை தன்னுடைய கவுல், கவுல் என்றால் பேச்சு, அது போன்று கலாம் என்றாலும் பேச்சு, தன்னுடைய பேச்சாக கூறுகிறார். புரியுதுங்களா? இங்கே எங்கேயுமே சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய பேச்சு என்று இது சொன்னா அது எப்படி, அல்லாஹ் உடைய பேச்சு என்று சொன்னா அது எப்படி எப்படி பேசியிருப்பான், இப்படி எல்லாம் அவர்கள் விளக்கம் கேட்டார்களா? அப்படிலாம் அவங்க எதுவும் விளக்கம் கேட்கல. எப்படி அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் செவியுறுகிறான் என்று சொல்லும் பொழுது எந்த விதமான கற்பனைக்கும் அங்கே இடமளிக்கவில்லையோ, அல்லாஹுடைய சிஃபத்துகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டும் பொழுது சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் முன்னால் இருந்த அந்த சஹாபாக்கள் தங்களுடைய கற்பனைகளுக்கு இடம் கொடுக்கல. அல்லாஹ் பார்ப்பான் என்று வருகிறது குர்ஆன்ல, பார்ப்பான் என்று நம்பினார்கள். எப்படி பார்ப்பான் என்று கேள்வி கேட்கல. அல்லாஹ் கேட்கிறான் என்று சொல்லும் பொழுது நமக்கு காது இருக்கு, கேட்கிறோம், அல்லாஹ்க்கு என்ன காது இருக்கா, அப்படி அவர்கள் கேட்கல. அது போலதான் அல்லாஹுடைய பேச்சு குர்ஆன் என்று சொன்னபோது அல்லாஹ் எப்படி பேசினான் என்று சஹாபாக்கள் கேட்கல. புரியுதா? அல்லாஹுடைய பேச்சு என்று சொல்லப்படும் பொழுது இந்த கலாம் என்பது அல்லாஹுவிற்கு உயர்ந்த ஒரு தன்மையாக, உயர்ந்த ஒரு குணமாக, உயர்ந்த ஒரு பண்பாக இருக்கின்ற காரணத்தினாலதான் அல்லாஹுவின் பக்கம் அது சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? பேசாமல் இருப்பது இது ஒரு குறைவுள்ள, ஒரு குறையை உணர்த்தக்கூடிய, ஒரு இயலாமையை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். இது வாய் பேசாமல் இருக்கிறது, இது பலவீனம், இயலாமை. புரியுதுங்களா? அதை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். இப்ப பேசக்கூடிய மனிதர் நிறைவானவரா, பேசாத ஊமை நிறைவானவரா? பேசக்கூடிய மனிதர். எப்படி கண் பார்வை உள்ளவர் ஒரு நிறைவான மனிதர், கண் பார்வை இல்லாமல் குருடாக இருக்கக்கூடியவர் ஒரு குறை உள்ளவர். அப்ப படைப்புகளிலேயே ஒன்று நிறையாகவும் ஒன்று குறையாகவும் இருக்கும் பொழுது படைத்த இறைவன் அல்லாஹு தஆலா அந்த நிறைக்கு முழு தகுதியானவனாகவும் அந்த குறையை விட்டு முற்றிலும் நீங்கியவனாகவும் இருப்பானா, அல்லது படைப்புகள் எல்லாம் நிறைவு பெற்றிருக்க படைத்த இறைவன் குறைவுள்ளவனாக இருப்பானா? எது நியாயம் சொல்லுங்க? படைத்த இறைவன் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நிறைகள் அவனிடத்தில் மிக நிறைவாக இருக்கும். நம்மிடத்தில் எந்த குறையை நாம் நமக்கு ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த குறைகளை விட்டு அவன் மிக மிக பரிசுத்தமானவனாக இருப்பான். புரியுதா? அப்ப ஊமையாக இருப்பது, பேசாமல் இருப்பது, அது ஒரு இயலாமை, அது ஒரு பலவீனம், அது ஒரு குறை. அந்த குறையை விட்டு அல்லாஹு தஆலா மிக பரிசுத்தமானவன். புரியுதா? அதாவது இப்ப நம்முடைய காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் பலவிதமான ஃபித்னாக்களிலிருந்து குழப்பங்களிலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கோம். இப்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துன்னு சொல்லும் பொழுது இரண்டு வகையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் இருக்கிறாங்க. ஒன்று, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சஹாபாக்கள், தாபியீன்கள், தபுஉத் தாபியீன்கள், இமாம்களுடைய காலத்தில் இருந்ததை போன்று, அவர்களிடத்தில் இருந்ததை போன்று அப்படியே பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடியவர்கள். புரியுதுங்களா? அந்த கூட்டத்தில் தான் நம்ம சேர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு கூட்டம் இருக்கு, பேர் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துன்னு வைத்துக் கொள்வார்கள், ஆனால் சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள் இவர்களுடைய எந்த செயலையும் கூற்றையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தங்களுடைய கூற்றுகள் செயல்கள் எதற்கும் இவர்களுடைய கூற்றுகள் செயல்களையே ஆதாரமாகவும் இவங்கள்ட்ட இருக்காது. இவர்களுக்கு இருப்பதெல்லாம் தத்துவங்களும் மன இச்சைகளும் தான். புரியுதா? முழுக்க முழுக்க இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்ற பேரில் பிதாஅத்துகளை உள்ளார நுழைச்சி வச்சிருப்பாங்க. சரியா? அல்லாஹ் பாதுகாத்தா அல்ஹம்துலில்லா. இந்த தங்களை தாங்களே சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லிக்கொண்டு தவறான வழியில் இருக்காங்க பாருங்க, அவர்கள் கூட அல்ஹம்துலில்லா இந்த விஷயத்தில் பெரும்பாலும் நேரான கருத்தில் தான் இருக்கிறாங்க. அதாவது சஹாபாக்கள், தாபீன்களுடைய அதே கருத்தில் தான் இருக்கிறாங்க. அதாவது குர்ஆன் என்பது அல்லாஹுடைய கலாமு, இது அல்லாஹ் பேசிய பேச்சு என்பதில். புரியுதா? முந்திய காலத்தில் வழிகட்ட கூட்டங்கள், குறிப்பா இந்த கொள்கையில வழிகட்ட கூட்டங்கள் எக்கச்சக்கமா இருந்தாங்க. நம்ம காலத்தில் அமல்கள் வழிகட்ட கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கு, கொள்கையில வழிகட்ட கூட்டம் விரல் விட்டு எண்ணும்படியா இருக்கு. முந்திய காலத்தில் கொள்கையில வழிகட்ட கூட்டங்கள் நிறைய இருந்தாங்க. அதுல ஒரு கூட்டம் தான் முஅ்தஸிலா என்ற கூட்டம். இவர்களுடைய கருத்து என்ன? இன்றைக்கு இந்த தௌஹீத் ஜமாத் இருக்காங்கல்ல, அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதே போலதான் அந்த முஅ்தஸிலாக்களும் அன்றைய காலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. எப்படி? அல்லாஹ்வை பாதுகாக்கணும், அல்லாஹ்வை பரிசுத்தமாக்கணும். யாருடைய வேலை இது? மனிதர்கள். புரியுதுங்களா? தங்களுடைய அறிவை எப்படி அவங்க கொண்டு போயிட்டாங்கன்னா, இவங்க அல்லாஹ்வுக்கு தத்துவத்தை கொடுத்து, அல்லாஹ்வுக்கு லாஜிக்கை கொடுத்து, இவங்க தான் அல்லாஹ்வுடைய தன்மைகளை ரொம்ப கரெக்டா பேணி பாதுகாத்து மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. இவர்கள் சொல்லாத எந்த கொள்கையும் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்துல குழப்பத்தை உண்டாக்கி மக்களை இறை நிராகரிப்பிலேயே தள்ளிடும். அந்த மாதிரியான ஒரு பெருமை இருமாப்பு தங்களது அறிவின் மீது. ஹதீஸ் குரானுக்கு மேலாக அந்த ஹதீஸுக்கும் குரானுக்கும் இவர்களுடைய அறிவை சேர்த்தாதான் அது சரியான ஒரு விளக்கமாக அமையும் என்ற அளவுக்கு அவங்களுக்கு தங்களுடைய அறிவின் மேல அவ்வளவு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை. புரியுதா? யார் குரானை ஹதீஸை நம்பாமல் தனது அறிவின் மீது அபரிமிதமான நம்பிக்கையை வைக்கின்றார்களோ கண்டிப்பா அவர்கள் வழிகட்டு போவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இந்த அறிவாளிகள் என்ன சொன்னார்கள்? என்ன அல்லாஹ் பேசுவானா? அஸ்தஃகுல்லா. எப்படி அல்லாஹ் பேசுவானா? அஸ்தஃகுல்லா. அல்லாஹ் அதெல்லாம் பேச மாட்டான். ஏங்க பேச மாட்டான் அல்லாஹ் தஆலா? என்னங்க சொல்றீங்க? அல்லாஹ் பேசுறானா? அது எப்படிங்க சாத்தியம் பேசுதல்? புரியுதா? இப்ப நான் பேசுறேமா, இப்ப நான் பேசும்போது என்ன வெளிப்படுது? என்னிலிருந்து சத்தம் வெளிப்படுது. சரியா? இந்த சப்தங்கள் என்பது எதனால் உருவாகக்கூடியது? எழுத்துகளாலும் வார்த்தைகளாலும் உருவாகுது. புரியுதா? இப்ப பிரியாணி சாப்பிட்டான் அப்படிங்கிறோம், பாடத்து கவனியமா, பிரியாணி சாப்பிட்டான்னு சொல்லும் பொழுது எத்தனை வார்த்தை இருக்குது? இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒரு ஒரு வார்த்தையா சொல்லணும். புரியுதா? அப்ப ஒரு ஒரு எழுத்தா சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை உருவாகுது. ரெண்டு வார்த்தைகள், மூன்று வார்த்தைகள் சேரும் போது ஒரு வாக்கியம் உருவாகுது இல்லையா? அப்புறம் உருவான வாக்கியம் நாவிலிருந்து வெளிப்பட்டதுக்கு பிறகு அப்புறம் இல்லாம போயிடுது. எப்படி சிந்திக்கிறானோன்னு பாருங்க. பேச்சு என்பது சப்தங்கள், சப்தம் என்பது என்ன? எழுத்துகளால் உருவாகுது, எழுத்துகள் வார்த்தைகளாகவும், வார்த்தைகள் வாக்கியங்களாகவும் உருவாகுது. இப்ப நான் பேசிட்டேமா, இப்ப நான் பேசின பேச்சு இருக்கா? காணப்போச்சா?
வாயில வந்துச்சு காணா போச்சு. புரியுதா? அப்ப இப்ப திரும்ப பேசுற, பேசி முடிச்சிட்டேன், பேச்சு அந்த சப்தம் முடிஞ்சு போச்சு. அஸ்தக்ஃபிர்லா, என்னங்க சொல்றீங்க? அல்லாஹ்வுக்கு போய் இப்படியா? அதாவது புதுசு புதுசான தன்மைகள் அல்லாஹ்வுக்கு ஏற்படுகிறது என்ற ஒரு நிலைக்கு நீங்க அல்லாஹ்வை தள்ளிடுவீங்களே. இப்ப அல்லாஹ் பேசுனா இப்ப பேசாம இருக்கான், அல்லாஹ் பேசும்போது வார்த்தைகள் வெளிப்படுது, இப்ப அந்த வார்த்தைகள் முடிஞ்சு போச்சு. இப்படியாக மாற்றங்களுக்கும் மாற்றம் ஏற்படுது பாருங்க. இந்த மாற்றங்களுக்கும் எழுத்துகள் அதே போல சொற்கள் இது இதனுடைய வெளிப்பாடு வருது இல்லாம போயிடுது, வருது இல்லாம போயிடுது. அப்ப இதெல்லாம் படைக்கப்பட்ட ஒரு வஸ்துக்கள் மாதிரி, இப்படிப்பட்ட ஒரு படைக்கப்பட்ட வஸ்துக்களுக்கும் உருவாகி மறையக்கூடிய சப்தங்களுக்கும் பாத்திரமானவனாக அல்லாஹுவை நம்புகின்ற ஒரு நிலை ஏற்பட்டுடுது. அஸ்தக்ஃபிர்லாஹ், அல்லாஹ் அதிலிருந்து பரிசுத்தமானவன். எனவே நாங்க அல்லாஹ் பேசுறாங்கறத ஒத்துக்கவே மாட்டோம். அப்ப என்னப்பா இவ்வளவு குர்ஆன் ஆயத்து வந்திருக்கப்பா? அதெல்லாம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் பேச்சை படைக்கின்றான் என்று அர்த்தம். பேச்சை அல்லாஹ் ஒரு கருத்தை ஜிப்ரீலுடைய மனசுல போட்டான், ஜிப்ரீல் சொன்னாரு, அத முஹம்மது நபிக்கு ஜிப்ரீல் கற்றுக் கொடுத்தாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுங்களா? இது எதுவுமே அல்லாஹ் பேசின பேச்சு கிடையாது. குர்ஆன் அப்படி வந்திருக்கப்பான்னு சொன்னா அது சும்மா அல்லாஹ் தான் அந்த பேச்சை படைச்சதுனால அல்லாஹ்வுடைய பேச்சுன்னு சொல்லப்பட்டிருக்க தவிர, இது அல்லாஹ் பேசின பேச்சு கிடையாது என்பதாக மறுத்து விட்டார்கள். இப்ப இவங்களுடைய இந்த லாஜிக், வெளிப்படையான இந்த தத்துவத்தை பார்க்கும் பொழுது, எப்படி இந்த தருதல ஜமாத்து தத்துவங்களை பேசும் பொழுது மக்கள்லாம் அப்படியே மயங்கி சொக்கி போய் இந்த பாம்பாட்டிக்கு முன்னாடி பாம்பு இப்படி ஆடுற மாதிரி தலையாட்டுறாங்களோ, அந்த மாதிரிதான் அந்த காலத்துல இவர்களுடைய பேச்ச மக்கள் சீக்கிரமா உள்வாங்கினார்கள். இந்த கொள்கை ரொம்ப சீக்கிரமா பரவணுச்சு. அப்ப அந்த மாதிரி காலத்துலதான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், நான்கு பெரிய இமாம்கள்ல ஒருத்தன அஹ்மத் இப்னு ஹம்பல், அந்த இமாமுடைய காலம், அந்த காலத்துல ரொம்ப குழப்பங்கள் இருந்துச்சு. அந்த இமாம் இந்த தவறான கொள்கைக்கு எதிராக நிறைய பிரச்சாரங்கள் செய்தாங்க, நிறைய கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இந்த சத்தியத்தில் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. இந்த வழிகட்ட கூட்டத்தாரர்களுடைய பிரச்சார தாக்கத்துல அந்த காலத்துடைய மன்னர்களும் விழுந்து போயிருந்தாங்க. அப்ப மன்னர்களும் அந்த கருத்துக்களை ஆதரிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த கருத்துக்கு எதிராக இருந்த இமாம் அஹ்மத சிறையில் அடைச்சார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த இமாம் அஹ்மத கொண்டு வந்து வைத்து சாட்டையால அடி அடின்னு அடிப்பாங்க. அவ்வளவு அதாம், அவ்வளவு அந்த இமாமுக்கு அவர்கள் வழி கொடுத்தார்கள், அவ்வளவு பெரிய வேதனையை கொடுத்தார்கள். இருந்தாலும் அந்த இமாம் கடைசி வரைக்கும் இந்த கொள்கையிலிருந்து பின்வாங்கவில்லை, சத்தியத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த தவறான கொள்கையை சேர்ந்த மன்னர் மூத்தா போனாரு, அடுத்த மன்னர் வந்தாரு, அவர் இமாம் அஹ்மத கூட்டிட்டு வர சொன்னாரு, இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த தவறான கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த பெரிய மனிதரையும் அறிஞரையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நீங்க ரெண்டு பேரும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்க, நான் கேட்கிறேன் அப்படின்னாரு. அப்ப இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த முஅ்தசிலி அந்த அறிஞரால பதில் சொல்ல முடியல, திகச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த குழப்பமே முடிவுக்கு வருது. அந்த மன்னர் இனிமேல் யாராவது இந்த கொள்கையை பரப்புனா அவர்களை கடுமையாக தண்டிப்பேன் என்று அவர் சட்டம் போட்டதுக்கு பிறகுதான் அல்ஹம்துலில்லாஹ் சுன்னத் மீண்டும் ஓங்க ஆரம்பித்தது, இந்த பேச்சு நிக்க ஆரம்பிச்சு. புரிஞ்சுச்சா? அப்ப என்ன விஷயம் திரும்ப கவனிங்க, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் ஆகிய நம்முடைய நம்பிக்கை, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் உடைய நம்முடைய நம்பிக்கை, அல் குர்ஆனு கலாமுல்லாஹி கைரு மக்லூகின். சொல்லுங்க, அல் குர்ஆனு கலாமுல்லாஹி கைரு மக்லூகின். குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு, இது படைக்கப்பட்ட ஒன்று அல்ல. குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு, இது படைக்கப்பட்ட ஒன்று அல்ல. புரியுதா? இந்த முஅ்தசிலாக்களும் அவர்களை சேர்ந்தவர்களும் குர்ஆன் இது அல்லாஹ்வுடைய கலாம் என்று நம்ம வாயால சொன்னாலும் இது படைக்கப்பட்ட ஒன்று. புரியுதா? மனிதர்களுடைய பேச்சுகளை போன்று இது ஒரு படைக்கப்பட்ட ஒரு வஸ்து, படைக்கப்பட்ட ஒன்று என்பதாக அவர்கள் சொன்னார்கள். புரியுதுங்களா? அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய கூற்று இருக்கிறது, குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்து. அல்லாஹ்வுடைய எந்த ஒரு சிஃபத்தும் படைக்கப்பட்டதல்ல. அல்லாஹ்வுடைய சிஃபத்து படைக்கப்பட்டது என்று இருந்தால் அப்ப யாரும் படைக்கப்பட்டவனாக ஆகிவிடுவான், அல்லாஹும் படைக்கப்பட்ட ஒரு பொருளாக ஆகிவிடுவான். ஆனால் அல்லாஹுமோ அவன் படைக்கக்கூடிய ஹாலிக், படைப்பாளனாக இருக்கிறான், அவன் படைக்கப்பட்டவன் இல்லை. புரியுதுங்களா? இப்ப நம்ம இதை கூடுதலா கொஞ்சம் விளக்குறோம். யாருக்கு இந்த மாதிரியான சந்தேகம் ஒன்று உங்களுக்கு சொன்ன பாருங்க, இப்ப நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். பாருங்க, எப்ப வழிகேடு ஆரம்பிக்கிறது என்று சொன்னா, அல்லாஹுடைய சிஃபத்தை மனிதர்களுடைய சிஃபத்துக்கு ஒப்ப சிந்திச்சு பார்க்கும் போதுதான் பிரச்சனை வரும். புரியுதா? இப்ப இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்திலேயே வழிகட்ட கூட்டத்தாரர்கள் சில பேர் இருக்காங்க, பின்காலத்தில் தோன்றினார்கள் சொன்ன. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, அல்லாஹு தாலா வருவான் என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இது நேரடியான வசனம். வஜா ரப்புக, நபியே உங்களது இறைவன் வருவான், மலக்குகளும் அணி அணியாக வருவார்கள். புரியுதுங்களா? அல்லாஹ் வருவான் என்று குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? இப்ப இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சோகால் சுன்னத்துல் ஜமாத் இருக்காங்கல்ல, அவங்க இந்த மாதிரி வசனங்களை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? அல்லாஹ் வருவானா? அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறானா? அவன் வர்றதுக்கு அவன் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அல்லாஹ் அரசில் இருக்கிறான் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். புரியுதா? எல்லா இடத்திலும் இருக்கிறான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று நம்பி இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் வருவான் என்று சொன்னா, அப்ப வந்து மனிதர்கள் வருகிறார்கள், ஒரு காலை இப்படி வச்சு, ஒரு காலை இப்படி வச்சு, ஒரு காலை இப்படி வச்சு, அந்த மாதிரி அல்லாஹ் வருவானா? கால்களை எடுத்து வைப்பானா? சரி, ஏன் இந்த மாதிரி வழிகேடு இவர்களுக்கு வந்துச்சு? அல்லாஹுவின் வருகையை மனிதர்களுடைய வருகையோடு இவர்கள் ஒப்பிட்டு பார்த்ததுனால, அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துதான் வர முடியும். அப்ப வரும் பொழுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது. அப்ப வர வேண்டும் என்று சொன்னா அவர்கள் கால் வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, அவங்க நிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அப்ப அல்லாஹுத்தால இடத்தின் பக்கம் தேவை உள்ளவனாக ஆயிட்டானா? இப்ப நீங்க வரீங்கன்னு சொன்னாமா, பூமியில தானே நடந்து வர முடியும். அப்ப நீங்க நடக்கிறதுக்கு வர்றதுக்கு பூமி தேவைன்னு ஆயிடுச்சு. வந்தா நீங்க நிக்கணும் அல்லது உட்காரணும், அதுக்கு என்ன தேவை? அங்க ஒரு இருப்பிடம் தேவை, அல்லது ஒரு நிக்கிறதுக்கு இடமாவது தேவை. அப்ப நாம் இடத்தின் பக்கம் தேவை உள்ளவர்கள் வருதுல. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் வருவான்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு இவ்வளவு தேவைகளை நீங்க கற்பனை செஞ்சிட்டீங்க, அதனால நாங்க அல்லாஹ் வருவான்ங்கிறத நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம், நாங்க அல்லாஹ்வை பரிசுத்தமா நம்புறோம். இந்த மண்டை சொல்லுது. யார் மண்டை? அவங்க மண்டை இப்படி சொல்லுது. நம்ம என்ன கேட்கிறோம்? இந்த பாருங்க, அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை நம்புறீங்களா இல்லையா? அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொல்லும் பொழுது பார்க்கிறான்னு நீங்க நம்புறீங்களா இல்லையா? நம்ம அவங்கள பார்த்து கேட்கிறோம், நம்புறோம்னு சொல்றாங்க. புரியுதா? அல்லாஹு தாலா அனைத்தையும் அறிந்து கொள்கிறான், இல்மு உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஏத்துக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம்? எப்ப அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த பார்வையை மனிதர்களுடைய பார்வையோட ஒப்பிடாமல் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, அல்லாஹ் அனைத்தையும் அறிந்து கொள்கிறான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய இல்ம படைப்புகளுடைய இல்மோட ஒப்பிடாமல் புரிஞ்சு கொள்றீங்களோ, அது போலவே எல்லா சிபத்துகளையும் நம்பிக்கை கொள்ளுங்க. எஸ், அல்லாஹ்வுடைய சிபத்துகளுக்கு இடையில பாகுபாடு காட்டுறீங்க. சில சிபத்துகளை ஒப்பு ஓமை இல்லாமல், உதாரணம் சொல்லாமல், விளக்கம் சொல்லாமல் அப்படியே நம்புறீங்க, அல்ஹம்துலில்லா. ஆனா சில சிபத்துகளை ஒரு ஏற்றுக்கொள்ளும் பொழுது இல்ல, அதுக்கு நீங்களா விளக்கம் சொல்றீங்க, வியாக்கியான சொல்றீங்க, அதுக்கு பிறகு பயந்துகிட்டு இப்படி சொன்னா இப்படி ஆயிடுமே, அப்படி சொன்னா இப்படி ஆயிடுமே சொல்லிட்டு ஏன் அந்த சிபத்துகளை மறுக்கிறீங்க? ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிபத்துகளுக்கு என்ன விளக்கம் சொல்கிறீர்களோ அதே விளக்கத்தை நீங்க மறுக்கக்கூடிய சிபத்துகளுக்கு சொல்லி சிபத்துகளை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? எந்த விளக்கத்தை அல்லாஹ்வுடைய இல்ம் என்ற சிபத்துக்கும், பார்க்கிறான் என்ற சிபத்துக்கும் அல்லாஹ் செவியுறுகிறான் என்ற சிபத்துக்கும் சொல்றோமோ அதே விளக்கத்தை எதுக்கு சொல்றோம்? அல்லாஹ் வருகிறான் என்ற சிபத்துக்கு சொல்றோம். அப்ப அல்லாஹ் பார்ப்பதை எப்படி என்னால் கற்பனை செய்ய முடியாதோ, புரியுதா? அல்லாஹ் கண்ணை கொண்டு பார்க்கிறானா? அந்த கண்ணு எப்பேற்பட்ட கண்ணு? அந்த கண்ணுல கருவில் இருக்கா, வெள்ளவெளி இருக்குதா, எவ்வளவு தூரம் வரைக்கும் அல்லாஹ் பார்ப்பான்? இப்படி இல்லாம கற்பனை பண்றோம். மகாதெல்லாம் இல்ல, அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் பார்க்கிறான், புரியுதுங்களா? அது போலவே அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்றால் அவனுடைய அறிவால் அவன் அறிந்திருக்கிறான். அப்ப நம்முடைய அறிவை கொண்டு அதுக்கு லிமிட்டேஷன் போடுறோமா, அதுக்கு டெபினேஷன் கொடுக்கிறோமா? இல்ல இல்ல. அது போலவே அல்லாஹ் வருகிறான் என்று சொல்லும் பொழுது வருகிறான்னு நம்பிக்கை கொள்ளுங்க. அவன் எப்படி வர்றான், அவனுடைய வருகை எப்படி அமைஞ்சிருக்கும், ஏன் நீங்க அதுல அந்த விளக்கத்துக்குள்ளார ஏன் போறீங்க? அல்லாஹுவை எப்படி உதாரணங்களுக்கு ஒப்பிட முடியாதோ, அல்லாஹுவை எப்படி உதாரணங்களுக்கு ஒப்பிட முடியாதோ, அது போலவே அல்லாஹ்வுடைய தன்மைகளையும் உதாரணங்களுக்கு ஒப்பிடாதீங்க. ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் பாருங்க, லைஸ கமிசிரி ஹிஷைன்னு திரும்ப திரும்ப வந்துச்சு பாருங்க. இப்ப அந்த பாடங்களுக்குள்ளார போறோம். அது போலவே அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சு என்று வரும் பொழுது அல்லாஹுடைய பார்வையை எப்படி நீங்கள் உதாரணம் சொல்லாமல் நம்பினீர்களோ அதுக்கு விளக்கம், தன்மை, விவரிப்பு, எக்ஸ்பிளனேஷன், டெபினேஷன்லாம் கொடுக்காம நீங்க விளங்கி கொண்டீங்களோ அது போலவே அல்லாஹுடைய கலாமையும் புரிஞ்சுக்குங்க. முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் பேசுகிறான் என்றால் பேசினான். எப்படி பேசினான்? அவனுக்கு எப்படி தகுதியோ அப்படி பேசினான். அவன் பேசியதை நபிமார்கள் கேட்டார்களா? கேட்டார்கள். அல்லாஹ் எப்படி நபிக்கு கேட்க வைக்க வேண்டுமோ அப்படி கேட்க வைத்தான். முடிஞ்சு, புரியுதா? அதுல போய் நம்முடைய அறிவால புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியை நீங்க ஏன் செய்றீங்க? நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயத்த நம்பிக்கை கொள்ளணும், புரியுதா? ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளணும், புரிய வேண்டிய விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றோமா, இப்ப நம்ம நடக்கிறதுக்கு எதமா பயன்படுத்துறோம்? காலை பயன்படுத்துறோம். பார்க்கறதுக்கு எதை பயன்படுத்துறோம்? கண்ணை பயன்படுத்துறோம். கேட்கறதுக்கு எதை பயன்படுத்துறோம்? காது. சாப்பிடுறதுக்கு வாயை பயன்படுத்துறோம். நுகர்வதற்கு மூக்கை பயன்படுத்துறோம். இப்ப ஒரு புத்தி உள்ள மனிதன் என்றால் என்ன செய்வான்? நடக்கிறதுக்கு உண்டான காலை எப்படி ஆரோக்கியமா, நடப்பதற்கு வலிமை உள்ளதா பாதுகாக்கணும் அப்படின்னு சிந்திக்கணும். பார்ப்பதற்குள்ள கண்ணு அதனுடைய பார்வை டேமேஜ் ஆகிடாம கூர்மையான பார்வையோட இருப்பதற்கு அந்த கண்ணை எப்படி பேணணும் அப்படி அவன் அறிவு செலவழிப்பான், புரியுதா? அந்த மாதிரி காது, அப்புறம் வாய், இப்படி வச்சுக்கங்க. ஒருத்தர் என்ன செய்யறான், ஏண்டா கண்ணாலதான் பார்க்கணும், காதால பார்க்க கூடாதா? நான் ஒரு ஆராய்ச்சி பண்ண போறேன். ஏண்டா வாயால சாப்பிடணும், மூக்கால சாப்பிடக்கூடாதா? ஏன் அது என்ன, எல்லாரும் வாயால சாப்பிட்டா நம்மளும் வாயால சாப்பிடணுமா, நான் மூக்கால சாப்பிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணா அவன் நல்ல ஒரு ஆராய்ச்சியாளன், பெரிய சிந்தனையாளன், ரொம்ப கிரியேட்டிவ் மைண்ட் உள்ளவர் அப்படி வாழ்த்துவீங்களா, அல்லது வேற எப்படி வாழ்த்துவீங்க? ஏன்னா முட்டா பிள்ளை உனக்கு என்னடா வந்துருச்சு? அந்த ஆராய்ச்சியில் அவன் வெற்றி தான் காண முடியுமா சொல்லுங்க? நான் கையை கொண்டு பிடிக்க மாட்டேன், இனிமேல் காலால தான் பிடிப்பேன், நான் இனிமேல் காலால் நடக்க மாட்டேன், நான் இனிமேல் கையால தான் நடந்து போவேங்கிறான். சும்மா சர்க்கஸில் கொஞ்ச நேரத்துக்கு வேணா தலைக்கில இங்கே இருந்து அங்கே நடந்து போகலாம், நடந்து போயிட்டே இருக்க முடியுமா கையால? இதுதான் இப்ப சிந்திக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். ஆனா அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு பாருங்க. எப்படி கண்ணை கொண்டு கேட்க முயற்சி செய்வேன், காதை கொண்டு பார்க்க முயற்சி செய்வேன் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணா அது தப்போ, அது போலதான் அல்லாஹுடைய தீனில் நமக்கு ஆராய்ச்சி தேவை. எதுல ஆராய்ச்சி இருக்கணும்? அல்லாஹுவை பற்றி உண்டான ஆராய்ச்சி கிடையாது, அல்லாஹுவை பற்றி உள்ள விஷயங்கள், நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள், ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், புரியுதுங்களா? நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல, ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல நீங்க மறு ஆய்வு பண்ணக்கூடாது. மறு ஆய்வுனா புரியுதா? அதாவது மறுக்கிறதுக்கு உண்டான பரிசீலனைன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த வேலை செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே நம்பிக்கை கொள்ளணும். எங்க உங்களை அல்லாஹ்வும் ரசூலும் சிந்திக்க சொல்லியிருக்கிறாங்களோ அங்கதான் நீங்க சிந்திக்கணும். எந்த இடத்துல நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அந்த இடத்துல நம்பிக்கை கொண்டு முடிச்சிடணும். புரிஞ்சுச்சா? நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயத்துல நான் சிந்திப்பேன் என்று சொல்வதும், சிந்திக்க வேண்டிய விஷயத்துல சிந்தனையை செலவு பண்ணாமல் கண்மூடித்தனமாக இருப்பதும் இது வழிகேட்டில் கொண்டு போய் விட்டோம். புரியுதா? இப்ப பாருங்க, அல்லாஹுடைய கலாம் என்று வரும் பொழுது எப்படி அல்லாஹுடைய சிஃபத்துகளை நாம் நம்பிக்கை கொண்டோமோ அந்த மாதிரி அல்லாஹுடைய கலாமையும் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். எப்படி அல்லாஹுடைய சிஃபத்துகள் படைக்கப்பட்டதல்ல, அது படைத்த இறைவனாகி அல்லாஹுடைய தன்மை. புரியுதா? அது போலவே குர்ஆனாகி அல்லாஹுடைய கலாமும் அல்லாஹுடைய தன்மை. எப்ப அல்லாஹுடன் இந்த தன்மை சேர்ந்து விட்டதோ, அல்லாஹுடன் இந்த தன்மை சேர்ந்து விட்டதோ, அந்த தன்மையும் படைக்கப்படாத ஒன்று, அதாவது அல்லாஹுடைய நேரடி தன்மை. புரியுதுங்களா? படைக்கப்பட்டது அல்ல. விளங்குதா? சரி, இப்ப பாருங்க, இந்த முஅத்தஸிலாக்கள் என்ற இந்த வழிகட்ட கூட்டம் சில ஆட்சேபணைகள் சொல்றாங்க. அதுல ஒரு ஆட்சேபனை என்ன, நீங்க இப்படி சொல்றீங்க, கலாமுல்லா என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொல்லும் பொழுது இது ஏன் படைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது என்று கேள்வி கேட்டுட்டு, அவங்களுடைய கேள்விக்கு குரானிலிருந்து ஹதீஸிலிருந்து நமக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்கறாங்க. எப்படி? உதாரணமா, இப்ப காபா இருக்கு, இந்த காபாவை நீங்க எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய வீடுன்னு நம்ம சொல்றோம். புரியுதா? அதே போல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு ஒட்டகத்தை அற்புதமா கொடுத்தான். அந்த ஒட்டகத்துக்கு குர்ஆன்ல எப்படி சொல்லப்படுது? ஃபகால லஹும் ரசூலுல்லாஹி நாக்கத்தல்லாஹி வஸுக்யாஹ, அல்லாஹ்வுடைய ஒட்டகம்னு சொல்லப்படுது. அப்ப அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று சொல்லும் பொழுதும், அல்லாஹ்வுடைய வீடு என்று சொல்லும் பொழுதும், இது எப்படி நீங்க படைக்கப்பட்ட ஒன்று என்று ஏற்றுக்கொள்றீங்க? நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய ஒட்டகம்னு சொல்லும் பொழுது இதை வந்து அல்லாஹ்வுக்குள்ளார உள்ளது நான் விளங்குறோம் இல்ல, அல்லாஹ்வுடைய வீடு என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தனி வீடு தனியா தானே புரிஞ்சுக்கிறோம், அப்படியே நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. யார்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க? நம்மளை பார்த்து அந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பதில் சொல்றோம்? இந்த பாருங்க, அல்லாஹுவின் பக்கம் சேர்க்கப்படக்கூடிய எல்லாமே நீங்க அப்படி எடுத்துப்பீங்க என்று சொன்னா அது முடியாது. அல்லாஹுவின் பக்கம் சேர்க்கப்படக்கூடிய எல்லாவற்றையுமே அப்படி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அப்படி முடியாது. புரியுதா? அல்லாஹுவின் பக்கம் சேர்க்கப்படக்கூடியதுல இரண்டு வகையான அந்த விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று என்ன? படைக்கப்பட்ட வஸ்துக்கள். இப்ப ஒட்டகம் என்பதும் அதே போல காபா என்பதும் இது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைக்கப்பட்ட வஸ்துக்கள். ஒரு நேரம் இருந்தது, இன்னொரு நேரத்தில் அது இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட வஸ்துக்கள், அந்த வஸ்துக்களை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கப்படுகிறது. அது எந்த வகையில என்று சொன்னா, அல்லாஹுவின் பக்கம் சேர்ப்பதின் மூலமாக அங்கே ஒரு சிறப்பை வெளிப்படுத்துகிறோம், ஒரு கண்ணியத்தை வெளிப்படுத்துகிறோம். இவர் அல்லாஹுடைய தூதர் என்று சொல்வதன் மூலமாக என்ன நோக்கம்? அந்த தூதருடைய சிறப்பை எடுத்து சொல்றோம். இது அல்லாஹுடைய ஒட்டகம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அற்புதமாக படைக்கப்பட்ட, அற்புதமாக கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம் என்று நம்ம புரியுறோம். மற்ற ஒட்டகம் மாதிரி கிடையாது இது, மற்ற ஒட்டகங்கள்லயே சிறப்பான ஒரு ஒட்டகம். அல்லாஹுடைய வீடு என்று காபாவுக்கு சொல்லும் பொழுது, மஸ்ஜிதுகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய வீடா இருந்தாலும் அதில் இந்த காபா என்பது ஒரு தனி சிறப்பு பெற்றது. புரியுதா? அந்த அடிப்படையில தான் சேர்க்கப்படுது. கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய குர்ஆனை கலாமுல்லா என்று சேர்க்கப்படுவது அந்த அடிப்படையில் அல்ல. அது எந்த அடிப்படையில? எப்படி? இல்முல்லா, அல்லாஹுவின் இல்ம் அறிவு, சம்உல்லா, அல்லாஹ்வுடைய செவி, பசருல்லா, அல்லாஹுவின் பார்வை, குத்ரத்துல்லா, அல்லாஹுவின் ஆற்றல், இது எப்படி சேர்க்கப்படுகிறதோ அந்த மாதிரிதான் கலாம் என்பது அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கப்படும். புரியுதா இல்லையா? அப்ப அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கப்படக்கூடிய விஷயங்கள்ல ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்கு. ஒன்று, அல்லாஹ் படைத்த படைப்புகள், அல்லாஹ் அவற்றை தன்னோடு சேர்த்து சொல்லியிருப்பான் அவற்றை சிறப்பிப்பதற்காக. ஜன்னத்துல்லா, அல்லாஹ்வுடைய சொர்க்கம். எதற்காக வேண்டிய அல்லாஹ் அதை தன் பக்கம் இணைத்தான் சொல்லுங்கம்மா? அந்த சொர்க்கத்தை சிறப்பிப்பதற்காக. அதே போல ஒமா அத்ராக மல் ஹுதமா, நாருல்லாஹி. ஹுதமாவை பற்றி நபியே உங்களுக்கு தெரியுமா? அது அல்லாஹுடைய நெருப்பு, நாருல்லாஹி. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் படைத்த ஒரு பயங்கரமான நெருப்பு என்று அந்த நெருப்பின் பயங்கரத்தை, அந்த நெருப்பினுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியை அறிவிப்பதற்காக அல்லாஹ் அதை தன் பக்கம் சேர்த்திருக்கிறான். அப்ப சில நேரங்களில் சில படைப்புகளை அல்லாஹு தஆலா தன் பக்கம் சேர்த்து சொல்வான். ரசூலுல்லாஹ், நாக்கத்துல்லாஹ், ஜன்னத்துல்லாஹ், புரியுதா? இந்த மாதிரி அதனுடைய சிறப்புகளையோ அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்தையோ வலியுறுத்துவதற்காக, உணர்த்துவதற்காக சில விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் பக்கம் சேர்த்து சொல்வான். அதுவும் அல்லாஹுடைய தன்மைகளாக இருக்கும். எப்படி இல்முல்லாஹ், குத்ரத்துல்லாஹ், புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் கலாமுல்லாஹ் என்பது. கலாமுல்லாஹ் என்பது எப்படி இல்ம் என்பது அல்லாவின் பக்கம் சேர்க்கப்படுகிறதோ, குத்ரத் என்பது அல்லாவின் பக்கம் சேர்க்கப்படுகிறதோ, சம செவியுறுதல் என்பது அல்லாவின் பக்கம் சேர்க்கப்படுகிறதோ, அது போலதான் கலாம் என்பதும், புரியுதுங்களா? ஆகவே இந்த குர்ஆன் என்பது அல்லாஹுடைய கலாம், அல்லாஹ் பேசிய பேச்சு, புரியுதா? அவனிடத்திலிருந்துதான் இது முதல் முதல்ல வெளிப்பட்டது, புரியுதா? அவன் ஜிப்ரீலுடைய உள்ளத்துல படைச்சு ஜிப்ரீல் தான் இதை முதல் முதல்ல பேசினாரு, அல்லது அல்லாஹு தஆலா குர்ஆன அவன் வந்து பேனாவுக்கு உதிக்க வச்சு பேனா லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல எழுதிருச்சு, அதை ஜிப்ரீல் பார்த்து படிச்சுட்டு வந்து ரசூலுல்லாஹ்க்கு சொன்னாரு? நோ, கிடையாது. புரிஞ்சா? இந்த குர்ஆனை முதலாவதாக அல்லாஹ் ஓதினான், புரியுதா? அல்லாஹ் ஓதிய அந்த குர்ஆன் லஹுல் மஹ்ஃபூஸ்ல எழுதப்பட்டது, பிறகு அது முதல் வானத்திற்கு இறக்கப்பட்டது, பிறகு அதிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. புரியுதுங்களா இல்லையா? அப்ப குர்ஆன் என்பது அல்லாஹ் பேசிய பேச்சு. இதை முதன் முதலாக பேசியவன் யாரு? அல்லாஹ். இப்ப நம்ம குர்ஆன் ஓதுறோம், இது யாருடைய பேச்சு? இதுவும் அல்லாஹ்வுடைய பேச்சு தான். பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு, ஓதக்கூடிய சப்தம் தான் நம்முடைய சப்தம், ஓதக்கூடிய வார்த்தை தான் நம்முடைய வார்த்தையை தவிர பேச்சு யாருடைய பேச்சு? யாருடைய பேச்சு ஓதுறோம்? அல்லாஹ். முதன் முதலாக யாரிடம் இருந்து வந்ததோ பேச்சு அவருடைய பேச்சாகத்தான் இருக்கும். நம்ம யாரு? எடுத்து சொல்லக்கூடியவர்கள். கவனிக்கிறீங்களா இல்லையா? இப்ப ஒருத்தர் அறிவிப்பு செய்யறவர் வந்து அறிவிப்பு செய்யறார், ஒரு மன்னருடைய அறிவிப்பு எடுத்து செய்யறார், மன்னர் கூறுகிறார் என்று சொல்லி அவர் சொல்வாரா, இல்ல நான் கூறுகிறேன்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாரா? மன்னர் கூறுகிறார். இப்ப நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், அப்ப நீங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லுவீங்க? உஸ்தாத் சொன்னார், அப்படிதானே சொல்லுவீங்க? அப்ப முதல்ல யாரு சொன்னாங்களோ அவர் பக்கம் தான் பேச்சுகள் இணைக்கப்படும். அடுத்து அடுத்து சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தானே தவிர அந்த சொல்லுக்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிடுவார்களா என்றால் ஆக மாட்டார்கள். அப்ப குர்ஆனும் அல்லாஹுடைய கலாம், அல்லாஹ் தான் அதுக்கு சொந்தக்காரன், சரியா? இரண்டாவது என்ன, எப்படி அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை பேசினான் என்ற அந்த எப்படி என்ற விளக்கத்துக்குள்ளார நம்ம போகக்கூடாது. எப்படி அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ் படைத்தான் என்று சொல்லும் பொழுது அதுக்குள்ளார நம்ம மூக்க நுழைக்க மாட்டோமோ, அதாவது மூக்க நுழைக்கிறதுனா என்ன, ஆராய்ச்சி செய்ய மாட்டோமோ. தேவையில்லாத இடத்துல ஆராய்ச்சி பண்றதுதான் மூக்கு நுழைக்கிறது சொல்லுவாங்க, எல்லா இடத்துலயும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரிதான், புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் படைக்கிறான் என்று சொன்னோம், இப்ப அல்லாஹ் ஏழு வானங்களை ஏழு பூமியை படைத்தான், எப்படி படைச்சான்? உட்கார்ந்து இருக்க வேண்டியதா? கியாமத் தொடங்கினேன். ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் அல்லாஹ் படைத்தான், அதுல மலைகளை படைத்தான், வானத்தை படைச்சான், இப்படியும் உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். இப்ப மனுஷன் இந்த செல்போனை செஞ்சா, இந்த செல்போனை வாங்கிட்டு போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணா ஏதாவது உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா இது மனுஷன் செஞ்சது. இந்த மாதிரி ஒரு செல்போனை நம்ம செய்யலாமா? இப்ப உலகத்துல பாதி பேர் காப்பி தானே அடிக்கலாம், அது இந்தியாக்கார ரொம்ப காப்பி அடிப்பான், செய்யறதெல்லாம் அவன் செய்வான், யாரு வெளிநாட்டுக்காரர் செய்வான், அங்கிருந்து ஒன்னு வாங்கிட்டு வந்து இவன் டூப்ளிகேட்டை போட்டு மார்க்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பான், புரியுதா இல்லையா? நமக்கு நிறைய பேர் டூப்ளிகேட் போடுறாங்க, நம்ம தாருலுதா புக்குக்கு, தாருலுதா சிடிக்கு, இதுக்கே நிறைய டூப்ளிகேட் ஓடிக்கிட்டு இருக்கு, புரியுதா? விஷயத்துக்கு வாங்க. என்ன, மனிதர்களுடைய உருவாக்கத்தில் வேண்டுமானால் அதை நீங்க சிந்திச்சீங்கன்னா அது எப்படி செய்யப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம், புரியுதா? அல்லாஹ்வுடைய படைப்புல சிந்திச்சு அதன் மூலமாக என்ன நன்மைகள் பெறலாம் என்று நம்ம சிந்திக்கலாம், விளங்குதுங்களாமா? அது எப்படி படைக்கப்பட்டுச்சு அந்த மாதிரி நம்மளும் படைப்போமே அந்த மாதிரி சிந்திக்க முடியாது. இங்க பாருங்க உலகத்தில் இன்றைக்கு எவ்வளவு அறிவாளிங்க இருப்பாங்கம்மா, சயின்டிஸ்ட் லட்சக்கணக்கில் இருப்பாங்க. இந்த எல்லா சயின்டிஸ்டும் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமா தங்களுடைய ஆராய்ச்சியை பிச்சுக்கிட்டு செஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணியை கூட பிடிக்க முடியாது. சிங்கிள் டிராப் ஆஃப் வாட்டர், ஒரு சொட்டு தண்ணியை உருவாக்க முடியுமா? முடியும். மனிதனுடைய முடி இருக்கு பாருங்க, இந்த ஒரு முடி இதை உருவாக்க முடியுமா? முடியாது. இது போல காப்பி அடிக்கலாம், முடி மாதிரி ஒரு காப்பியை கொண்டு வரலாம், இந்த கை மாதிரி பிளாஸ்டிக்ல செஞ்சு அந்த மாதிரி கொண்டு வரலாமே தவிர இந்த ஃபங்க்ஷன் அப்படியே அதில் கொண்டு வர முடியுமா? ஒரு சின்ன தண்ணியுடைய சொட்டை கூட அவங்களால படைக்க முடியாதுங்கும் பொழுது அவன் அந்த தண்ணி எப்படி படைக்கப்பட்டுச்சுன்னு சிந்திச்சுட்டு உட்கார்ந்துருந்தா கியாமத்து வரைக்கும் சிந்திக்க வேண்டியதான். இந்த தண்ணியை கொண்டு என்ன செய்யலாம், எப்படி பயன்பெறலாம் என்று சிந்திக்கலாம், இதை எப்படி பயன்படுத்தலாம் என்று அவன் ஆராய்ச்சி பண்ணலாம், இந்த தண்ணி எப்படி உருவானுச்சு அந்த மாதிரி நானும் தண்ணியை உருவாக்குவேன் உட்கார்ந்துருந்தா கியாமத்து வரைக்கும் உட்கார வேண்டியது. புரியுதா இல்லையா? இப்ப இது போலதான் உதாரணத்துக்கு நான் சொன்ன இப்ப சொன்ன மாதிரிதான் அல்லாஹுடைய கலாம் என்று சொல்லும் பொழுது அந்த கலாமை நம்ம நம்பிடணும். கைஃப எப்படி பேசியிருப்பான் அந்த நம்ம கேட்கக்கூடாது, அதுல நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடாது. சரி, அல்லாஹ் பேசியிருப்பான்னு வருது, பேசியிருப்பானா பேசியே இருப்பானா அல்லது அந்த அவன் எதை சொல்ல வர்றானோ அந்த கருத்தை வந்து நபியினுடைய மனசை உதிக்கி வைக்கிறது தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கோம் அப்படி கிடையாது. சில பேரு அந்த முன்னாடி சொன்ன பாருங்க அந்த லாஜிக், அந்த லாஜிக்கு வந்து பெருசா நினைச்சு பயந்து போய் முட்டாளுகள் பேசுற லாஜிக்க பெருசா நினைச்சு பயந்துகிட்டு தோபா தோபா அல்லாஹ்க்கு நம்ம குறை சொன்ன மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டு இப்படி ஓடுனாங்க. அல்லாஹ் பேசினான்தான், பேசினான் அப்படி சத்தம் வந்து பேசல, எப்படி அவன் வந்து ஒன்றை நினைச்சா அதை வந்து யாருக்கு சொல்ல நினைச்சானோ அந்த மனிதனுடைய உள்ளத்துல அந்த சிந்தனையை அல்லாஹ் படைச்சான் அப்படி அத அந்த மனிதர் பேசினாங்க, அப்ப அல்லாஹ் பேசினான்னு சொல்லப்படுது அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. புரியுதா? அட முட்டாளுங்களா, இப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அப்ப உலகத்தில் உள்ள எல்லாமே அல்லாஹ்வுடையதா போயிடும் இல்லையா? இப்ப பார்த்தது அல்லாஹ் தான், இந்த பார்வையை அல்லாஹ் தானே படைக்கிறான், பேசுனது அல்லாஹ் படைச்சான், நீங்க பாக்குறது அல்லாஹ், அப்ப எல்லாவற்றையுமே அல்லாஹ்வுடைய செயலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு மனிதர்களுக்குன்னு எந்த செயலுமே கிடையாது, எல்லா பழியும் சீக்கிரம் அல்லாஹ் மேல போட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அப்ப அல்லாஹ்வுக்கு என்று எந்த செயலும் இல்லாம போயிடும், மனிதர்களுக்கு என்று எந்த செயலும் கிடையாது, ஏன்னா மனிதர்களுடைய விஷயத்தில் அந்த செயலை படைச்சு செய்யறது எல்லாமே அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கப்படும் பொழுது ஈஸியா நம்ம என்ன செஞ்சிடலாம், இப்ப திட்டுறதை திட்டிவிட்டு முடிஞ்சு என்ற செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ் அப்படிதான் அவன் மனசுல நினைச்சான், அதான் என் மனசுல போட்டா நான் செஞ்சேன் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் உலகமே. புரியுதா? இது வந்து அறிவாளித்தனமான நியாயமான வார்த்தை அல்ல, சொல்றது புரியுதாமா? அப்ப அல்லாஹ் பேசினான் என்றால் அவன் சப்தத்தோடு பேசினான், பேச்சாக பேசினான், ஆனா அந்த சப்தம் அந்த பேச்சு எப்படி இருக்கும் என்று நீங்களோ நானோ அல்லது உலகத்தில் உள்ள எந்த அறிவாளியும் விவரிக்க முடியாது, அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? கவனிங்க, வஅன்னல் குர்ஆன கலாமுல்லாஹ், வஇன்னல் குர்ஆன கலாமுல்லாஹ், நிச்சயமாக குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், மின்ஹு பதஅ அவனிடத்திலிருந்துதான் அது ஆரம்பமாக தோன்றியது உருவானது, மின்ஹு பதஅ பிலா கைஃபியத்தின் எந்த விதமான தன்மைகளின் விவரிப்பும் இல்லாமல், அதாவது நாம விவரிக்க முடியாது, புரியுதுங்களா? பிலா கைஃபியத்தின் கைஃப எப்படி எப்படி என்று அதற்கு நாம் விளக்கம் சொல்ல முடியாது, சொல்லாக. அப்ப அல்லாவின் புறத்திலிருந்து வெளியானது கருத்துகளாக மட்டும் வெளியேறியதா அல்லது சொல்லாகவும் வெளியேறியதா? கருத்துகளாகவும் சொல்லாகவும் வெளியேறியது. புரியுதா? அடுத்ததாக இங்க கவனிங்க, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அந்த கருத்தை அவன் வார்த்தையாக பேசினான், அதைத்தான் வஹியாக அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு இறக்கினான். அந்த கலாமை அல்லாஹு தஆலா வஹியாக நபிமார்களுக்கு இறக்கினார். வஹி என்றால் என்ன? வஹி என்பது அல்லாஹு தஆலா அந்த கலாமை வானவ தூதருக்கு ஜிப்ரீலுக்கு கொடுத்து அந்த ஜிப்ரீல் அந்த செய்தியை கொண்டு வந்து நபியினுடைய உள்ளத்தில் உறுதிப்படுத்துவார், பலப்படுத்துவார், நபிக்கு ஓதி காட்டுவாரு, பிறகு நபியினுடைய உள்ளத்தில் அதை படிய வைப்பார். புரியுதா? லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜமஅஹு வ குர்ஆனஹு ஃபஇதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனஹு ثم இன்ன அலைனா பயானா. அல்லாஹ் சொல்றா, நபியே ஜிப்ரீல் வந்து உங்களுக்கு இதை ஓதி காட்டும் பொழுது பயந்துகிட்டு அவரோட சேர்ந்து சேர்ந்து ஓதாதீங்க. ஏன்னா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க ஜிப்ரீல் ஓதி காட்டி முடிச்சுட்டு உடனே போயிருவாரோ, அப்ப நம்ம எப்படி இதை ரீகால் பண்றது என்று பயந்து கொண்டு ஜிப்ரீல் ஓத ஓத ஜிப்ரீல் அல்ஹம்துன்னு சொன்னா இவங்களும் உடனே அல்ஹம்துங்க வேண்டும், சேர்ந்து சேர்ந்து ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் சொன்னா, நபியே அப்படி ஓதாதீங்க, லா துஹர்ரிக் பிஹி லிஸானக லிதஅஜல பிஹி, நபியே ஜிப்ரீல் ஓதி காட்டும் போது உங்க நாக்கு அசைக்காதீங்க, நீங்க அவசரப்பட்டு ஓதுறதுக்காக வேண்டி பயப்படாதீங்க. லா துஹர்ரிக் பிஹி லிஸானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜமஅஹு வ குர்ஆனஹு, ஜிப்ரீல் ஓதி காட்டக்கூடிய அந்த குர்ஆனை உங்களுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து ஒருங்கிணைத்து வைப்பதும் அதை உங்களுக்கு ஓத வைப்பதும் நம் மீது கடமை. சும்மா இன்ன அலைனா பயானகு, பிறகு நீங்கள் அதை ஓதியதற்கு பிறகு அதற்குரிய விளக்கத்தை சொல்லிக் கொடுப்பதும் உங்களுக்கு என் மீது கடமையாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஏற்பாடு பார்த்தீங்களா. குர்ஆனை ஜிப்ரீல கொண்டு வந்து அல்லாஹ் ஓதி காட்ட வைக்கிறான். ஓதி காட்டும் போது நபிய அவசரப்பட்டு அவசரப்பட்டு நீங்களும் சேர்ந்து சேர்ந்து ஓதாதீங்க, அவர் ஓதும் போது கேளுங்க, அதுக்கு பிறகு அந்த எது ஓதப்பட்டதோ அதை உங்களுடைய உள்ளத்துல நம்ம பதிய வச்சிருவோம். அதுக்கு பிறகு உங்களை திரும்பி ஓத வச்சு ஜிப்ரீல் அதை கேட்டுட்டு தான் அவர் வானத்துக்கு ஏறுவார். உங்களை அப்படியே விட்டுட்டு ஏறமாட்டார். நீங்க ஓதுறது கரெக்டா உள் வாங்கி கொண்டீர்களா, உங்களது மனதில் பதிந்து விட்டதா என்பதை சரியா ஜிப்ரீல் கேட்டுட்டு தான் வருவார். சரி, இப்ப ஜிப்ரீல் ஓதுனாரு, நீங்க கேட்டீங்க, உங்க மனசுல பதிஞ்சிருச்சு, நீங்க திரும்ப ஓதுனீங்க, ஜிப்ரீல் கேட்டார், இதோட வேலை முடிஞ்சிச்சா? இல்ல, அதுக்கு பிறகு என்ன இருக்கு? அதுக்குண்டான விளக்கு இருக்கு பாருங்க. அப்ப வெறும் அரபி மொழி தெரிஞ்சா மட்டும் குர்ஆனை புரிஞ்சுக்க முடியாது. குர்ஆனுடைய விளக்கத்தை யார்கிட்ட இருந்தா பெறணும்? குர்ஆனை இறக்கிய ரப்பிடம் இருந்துதான் பெறணும். அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய விளக்கத்தை ரசூலுல்லாஹி சொன்னா, ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. எனவேதான் சஹாபாக்களுடைய விளக்கத்தோட தான் நம்ம குர்ஆனை புரியணும். வெறும் அரபி மொழியை வச்சு மட்டும் குர்ஆனை புரிந்து விட முடியாது. சஹாபாக்களுடைய விளக்கத்தோடு ஹதீஸோடு தான் நம்ம குர்ஆனை புரிய முடியும். வெறும் அரபி மொழி மட்டுமே குர்ஆனை புரிவதற்கு போதுமாக இருந்திருக்குமே ஆனால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அழகான அரபி மொழி பேசக்கூடியவங்க, சஹாபாக்கள் மிக அழகான அரபி மொழி பேசக்கூடியவங்க, வெறும் குர்ஆனை இறக்கி வைப்பதோடு மட்டும் அல்லாஹ் சென்று இருக்கலாம். ஆனா அல்லாஹு தஆலா அப்படி வைக்கல, குர்ஆனை இறக்கவும் செஞ்சா சும்மா இன்ன அலைனா பயானஹு, அந்த குர்ஆனுடைய இறக்கப்பட்ட வசனங்களுடைய விளக்கத்தையும் நாம் உங்களுக்கு கொடுப்பது எம் மீது கடமையாக இருக்கிறது. சரி, நல்ல கவனிங்க. இப்ப அல்லாஹு தஆலாவுடைய கலாமு, அல்லாஹுடைய பேச்சு ஆரம்பத்தில் அல்லாஹ் பேசினா அல்லாஹ் அதை வஹியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய வஹியை ஜிப்ரீல் கொண்டு வருகிறாரு. அந்த வஹியில என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய கலாம் இருக்கு. சரியா, அந்த வஹி நபிமார்களுக்கு இறங்குது. கடைசி வஹி குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது. இது இறங்கி ரசூலுல்லாஹ் ஓதி காட்டும் பொழுது முஸ்லிம்கள் இது ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுன்னாங்களா, அல்லது ஜிப்ரீலுடைய பேச்சுன்னாங்களா, இல்லது அல்லாஹ்வுடைய பேச்சுன்னாங்களா? அல்லாஹ்வுடைய பேச்சு. அதான் இமாம் சொல்றாங்க, وَأَنزَلَهُ عَلَى رَسُولِهِ وَحْيًا, அந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா தன்னுடைய ரசூலுக்கு வஹி இறை செய்தியின் மூலமாக இறக்கினான். وَصَدَّقَهُ الْمُؤْمِنُونَ عَلَى ذَلِكَ حَقًّا, صدق உண்மைப்படுத்தினார்கள், உண்மையாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்முஃமினூன் நம்பிக்கையாளர்கள், அலாதால் ஹூ வந்து அவரை, அவரை என்று சொன்னா யார? அந்த நபியை உண்மைப்படுத்தினார்கள் மூமின்கள் அதன் மீது என்று சொன்னா அந்த குர்ஆனுடைய விஷயத்துல ஹக்கன் உண்மையாக. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிங்க, அல்லாஹ்வுடைய கலாம் என்று எதை ஓதி காட்டினார்களோ அதை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய கலாம் தான், அது உண்மைதான் என்பதாகவே அவர்கள் அப்படியே நம்பிக்கை கொண்டார்கள், சந்தேகப்படலை. வஸத்தகல் முஃமினூன அலா ذلك ஹக்க, இன்னும் அவர்கள் உறுதி கொண்டார்கள், அன்னஹு நிச்சயமாக அது, இப்ப அன்னஹு நிச்சயமாக அது என்று எதை சுட்டி காட்டுறோம், எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னாடி ஓதி காட்டினார்களோ அது கலாமுல்லாஹி தஆலா பில் ஹகீகத்தி, உண்மையில் யதார்த்தத்தில், பில் ஹகீகத்தினா உண்மையில் யதார்த்தத்தில் அல்லாஹ்வுடைய கலாம் தான் என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். புரியுதுங்களா? லைஸ பி மக்லூக்கின், அது படைக்கப்பட்டதல்ல. க கலாமில் பரியதி, படைப்புகளுடைய பேச்சுகளை போல. அல் பரியத் என்று சொன்னா மனிதர்கள் படைப்புகள், இரண்டு அர்த்தங்களும் சொல்லலாம். லைஸ பி மக்லூக்கின் க கலாமில் பரியதி, படைப்புகளுடைய பேச்சுகளை போல அது படைக்கப்பட்டதல்ல. இப்ப படைப்புகள் என்று சொன்னா மனிதர்கள், மிருகங்கள், இந்த மாதிரி எல்லா வஸ்துக்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி இந்த வஸ்துக்கள் படைக்கப்பட்டதாக இருக்கின்றனவோ அது போன்று இந்த வஸ்துக்களுடைய பேச்சுகளும் படைக்கப்பட்டது. சரி, அல்லாஹு தஆலா எப்படி ஹாலிக் படைப்பவனாக இருக்கின்றானோ அது போன்று அவனுடைய சிஃபத்தும் அவனுடைய சிஃபத்தாக இருக்கின்றதை தவிர படைக்கப்பட்ட ஒன்றாக இருக்க முடியாது. அதாவது அல்லாஹு தஆலா படைக்கக்கூடியவன், எனவே படைக்கப்பட்ட ஒன்று அவனுடைய சிஃபத்தாக ஆகாது. எப்படி ஆக முடியும்? அப்படி ஆகிவிடால் என்ன ஆகும்? அல்லாஹும் புதிதாக ஏற்பட்டவன், படைக்கப்பட்டவனாக ஆயிடுவான். நல்ல கவனிக்குமா? இப்ப எப்படி அல்லாஹு தஆலா அவன் தான் படைக்கக்கூடியவன், புரியுதா இல்லையா? மனிதர்களாகிய படைப்புகளாகிய நாம், அவனை தவிர உள்ள எல்லாமே சரி, அது அர்ஷாக இருக்கட்டும், கலமாக இருக்கட்டும், லௌஹாக இருக்கட்டும், அல்லது குருசியாக இருக்கட்டும், அல்லது ஏழு வானங்களாக இருக்கட்டும், அல்லது ஏழு பூமி, எதுவாக இருந்தாலும் அல்லாஹுவை தவிர உள்ள எல்லாமே படைக்கப்பட்ட ஒன்று. அப்ப படைக்கப்பட்ட வஸ்துக்களும் அந்த படைக்கப்பட்ட வஸ்துக்களுடைய தன்மையும் தான் படைக்கப்பட்ட தன்மையாக இருக்கும். புரியுதா? இருக்கும், இல்லாம போயிடும். படைக்கப்பட்டது என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் தான் அர்த்தம் படைக்கப்பட்டதுன்னு சொன்னா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்ல, படைக்கப்பட்டது என்றால் அது உருவாகிறதுக்கு முன்னாடி இல்லாம இருந்துச்சு, அது உருவானதுக்கு பிறகு இப்ப வந்திருக்குது, அப்புறம் கொஞ்ச நாள் இருக்கும், அப்ப கொஞ்ச நாள் இல்லாம போயிடும். அது நீண்ட நாளோ குறைந்த நாளோ எப்படியோ, புரியுதா இல்லையா? அதாவது அல்லாஹு தஆலா உருவாக்கியதன் மூலமாக உருவானதாக இருக்கும், அதுக்கு முன்னாடி அது இருந்திருக்காது, அதுக்கு பின்னாடி அதுக்கு அழிவு இருந்திருக்கும். அல்லாஹ் என்பவன் இல்லாமல் இருந்து பிறகு உருவாகினானா அல்லது என்றுமே நிரந்தரமானவனா? என்றுமே நிரந்தரமானவன். ஏற்கனவே நம்ம படிச்சோமா இல்லையா? எங்க படிச்சோம்? கதீமுன் எதுக்கு பாருங்க, கதீமுன் பிலப்திதாயின் தாயிமுன் பிலந்திஹாயின் லா யகுனா வலா யபீது. புரியுதா? ஹையுன் லா யமூத் கையூமுன் லா யனாம். அப்ப அல்லாஹு தஆலா எப்போதுமே இருந்தவன், அவனுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஆகவே அவனுடைய தன்மையும் எப்போதும் அவனுடன் இருந்த தன்மையாக இருக்கும். புரியுதா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன விளங்கணும்? இப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல தானே இறக்குனா, புரியுதா? இதை எப்படி நம்ம விளங்குறது என்று சொன்னா, நீ பாருங்க, இதுதான் அல்லாஹ்வுடைய சிஃபத் என்று வந்து விடும் பொழுது, அல்லாஹுடைய சிஃபத் என்று வந்து விட்டாலே அங்க நம்முடைய அறிவு ஸ்டாப் ஆயிடும். மனிதர்களுடைய படைப்புகளுடைய தன்மைகளை கொண்டு அதை ஒப்பிடக்கூடாது. இப்ப இந்த இரவு பகல் இருக்குமா, சூரியன் சந்திரன், இந்த சூரியன் சந்திரனுடைய ஓட்டத்துக்கு அல்லாஹுவும் கட்டுப்பட்டவனா? இப்ப நம்ம கட்டுப்பட்டவங்கம்மா, சூரியன் சந்திரனுடைய ஓட்டத்துக்கு நம்ம கட்டுப்பட்டவங்க. அதனாலதான் நமக்கு இரவு பகலுடைய ஓட்டத்துக்குள்ளார நம்ம இருக்கிறதுனாலதான் குழந்தையா பிறந்தோம், அப்புறம் வயசா வாலிபமாகறோம், வயோதிகமாகுது, அப்புறம் மூத்த போறோம். புரியுதா இல்லையா? அப்ப அல்லாஹு தஆலா இந்த சூரிய சந்திரனுடைய ஓட்டத்துக்கு அப்பாற்பட்டவர், அதுக்கு உள்ளார இருக்கிறான்னு சொன்னா அப்ப இந்த சுழற்சிக்கு அவன் ஆளாயிடுறான். புரியுதா? அவனுக்கு வயசாகிட்டே இருக்குது, அவனுக்கு மௌத் என்பது இருக்குன்னு ஆகிப்படும். மகாதல்லா விளங்குச்சிங்களா இல்லையா? இப்ப மலக்குகள் இருக்கிறாங்க, மலக்குகள் எல்லாம் எப்படி படைச்சான்? இந்த சூரிய சந்திரனுடைய ஓட்டத்துக்கு அப்பாற்பட்டு படைச்சானா, இதுக்குள்ளார படைச்சானா? இதுக்கு அப்பாற்பட்டு எல்லாம் படைச்சிருக்கான். புரியுதுங்களா? வானத்துக்கு கீழே உள்ள இந்த படைப்புகளை தான் சூரிய சந்திரனுடைய ஓட்டத்துக்கு உட்பட்டு எல்லாம் படைச்சிருக்கிறான். இப்ப இந்த அல்லாஹ்வுடைய படைப்புகள்லயே பல படைப்புகளை சூரிய சந்திரனுடைய ஓட்டத்துக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் படைச்சிருக்கும் பொழுது அவன் எப்படி இந்த கட்டுக்கோப்புக்குள்ளார வருவான்? புரியுதுங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய தன்மைகள் என்று வரும் பொழுது அந்த தன்மைக்கு வரையறையோ விளக்கத்தையோ நிர்ணயத்தையோ நீங்க செய்ய முடியாது. எப்படி அல்லாஹுடைய உள்ளமைக்கு நீங்க விளக்கத்தை சொல்ல முடியாதோ, வரையறையை நீங்கள் உருவாக்க முடியாதோ, அதே போலதான் அல்லாஹுடைய சிஃபத்துக்கும் அல்லாஹுடைய தன்மைகளுக்கும் நீங்க வரையறையை விளக்கத்தை கொடுக்க முடியாது. அப்ப இல்மு என்ற தன்மையை எப்படி நம்பிக்கை கொண்டோமோ, அது போன்று கலாம் என்ற தன்மையை நம்பிக்கை கொள்வோம். சம என்ற தன்மையை எப்படி நம்ம நம்பிக்கை கொண்டோமோ அது போன்றுதான் கலாம் என்ற தன்மையை நம்பிக்கை கொள்வோம். அல்லாஹ்வுடைய குதிரத் என்ற தன்மையை எப்படி நம்பிக்கை கொள்றோமோ அதே போலதான் கலாம் என்ற தன்மையும் நம்பிக்கை கொள்வோம். அப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் எல்லாவற்றையும் அஹ்லுஸ் ஸுன்னத் வல் ஜமாஅத் ஆகிய நம்ம எந்த விதமான தன்மைகள் விவரிப்புகள் இல்லாமலேயே ஒரே மாதிரி தான் நம்ம நம்பிக்கை கொள்வோம். இதுதான் நமக்கும் வழிகேடர்களுக்கும் இடையில உண்டான மிகப்பெரிய வித்தியாசம். வழிகேடர்கள் ஒரு கூட்டம், முஅ்தஸிலாக்கு போன்ற கூட்டம் அல்லாஹ்வுடைய சிஃபத்து எதையுமே ஏத்துக்கல. அவங்க அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் எதையுமே ஏத்துக்கல, மொத்தமா மறுக்கிறாங்க. சில வழிகேடர்கள் அல்லாஹ்வுடைய சிஃபத்துல சில சிஃபத்துகளை ஏற்றுக்கொள்கிறார்கள், சில சிஃபத்துகளை மறுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில நேர்வழி பெற்ற அஹ்லுஸ் ஸுன்னத் வல் ஜமாஅத்துடைய மக்கள் மட்டும்தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் அனைத்தையுமே முழுமையாக நம்பிக்கை கொள்கிறார்கள். அப்போ வஸத்தகஹுல் முஃமினூன அலா தாலிக ஹக்கா, நபியை மூமின்கள் உண்மை என்று ஏற்றுக்கொண்டார்கள் இந்த குர்ஆனுடைய விஷயத்துல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கலாம் என்று கால் அல்லாஹ் கதாலிக்க கால் அல்லாஹ், இப்படித்தான் அல்லாஹ் சொன்னார் என்பதாக குர்ஆனுடைய வசனங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்ட ஓதி காட்ட, புரியுதுங்களா, மூமின்கள் யாருமே ஆட்சேபனை செய்யல. நபிய அல்லாஹ் பேசினானா அல்லாஹ் எப்படி பேசியிருப்பான், அல்லாஹ் சொன்னான்னு சொல்றீங்க அல்லாஹ் எப்படி உங்கள்ட்ட சொல்லியிருப்பான், அல்லாஹ் பேசினதை எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்களேன் விவரிங்களே, அல்லாஹ் உங்கள்ட்ட வந்து சத்தத்தால பேசினானா அல்லது அல்லாஹ் உங்க மனசுல வந்து கருத்தை உதிக்க வச்சானா, இப்படி எல்லாம் விளக்கம் கேட்டாங்களா? எந்த விதமான விளக்கம் கேட்கல. அல்லாஹ் பேசினான் என்பதை பேசினான் என்று உண்மையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வஐகனு, அவர்கள் உறுதி கொண்டார்கள். அன்னஹு கலாமுல்லாஹி தஆலா பில் ஹகீகத்தி, இது அல்லாஹ்வுடைய கலாம் தான் உண்மையில். லைஸ பி மக்லூக்கின் க கலாமில் பரியத்தி, மனிதர்களுடைய பேச்சியை போன்று படைக்கப்பட்ட ஒன்று அல்ல. புரியுதுங்களா? மனிதர்கள் படைக்கப்பட்டவர்கள், எனவே அவர்களுடைய சிபத்தும் படைக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹு தஆலா படைக்கக்கூடியவன், அவனும் பரிசுத்தமானவன், அவனுடைய தன்மைகளும் பரிசுத்தமானது. எனவே அல்லாஹுடைய தன்மையாகிய கலாமை படைக்கப்பட்ட ஒன்றாக நம்ம சொல்லக்கூடாது. ஃபமன் சமிஅஹு, யார் குர்ஆனை செவியுறுகிறானோ. இப்ப ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி குர்ஆன் ஓதுறாருமா, இப்படி குர்ஆன் ஓதி காட்டும் பொழுது இவர் அல்லாஹ்வுடைய கலாமை ஓதினார் என்று சொல்வீங்களா, அல்லது இவர் தன்னுடைய பேச்சை படித்தார் ஓதினார் என்று சொல்வீங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய பேச்சை ஓதினார் என்றுதான் நம்ம சொல்லுவோம். இதுக்கு மாற்றமாக குர்ஆன் ஓதி காட்டப்படும் பொழுது யார் இந்த குர்ஆனை மனிதர்களுடைய பேச்சு என்று சொல்கிறார்களோ, யார் இந்த குர்ஆனை மனிதர்களுடைய பேச்சு என்று சொல்கிறார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சக்கர் என்ற நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்கிறான். புரியுதுங்களா? அந்த சக்கர் என்ற நரகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கையாக சொல்கிறான். யாருக்கு? யார் குர்ஆன் ஓதப்படும் பொழுது அந்த குர்ஆனை மனிதர்களுடைய பேச்சுகள் என்று சொல்கிறார்களோ. புரியுதுங்களா இல்லையா? இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இந்த குர்ஆன் என்பது மனிதர்களுடைய பேச்சுகள் அல்ல. யாருடைய பேச்சு? மனிதர்களை படைத்த அல்லாஹ்வுடைய பேச்சு. கவனிங்க, ஃபமன் சமிஅஹு, யார் இந்த குர்ஆனை செவியுறுவாரோ, ஃபஸஅம, அவர் எண்ணுகிறார் அல்லது கூறுகிறார், அவர் கருதுகிறார், அன்னஹு கலாமுல் பஷரி, இது மனிதர்களுடைய பேச்சு என்று, ஃபகத் கஃபர, அவர் நிராகரித்து விட்டார், வகத் தம்மஹுல்லா, இப்படி பேசியவரை அல்லாஹ் பழிக்கின்றான், தம்ம பழிக்கின்றான் ஹூ அவரை, வஆபஹு, இன்னும் அல்லாஹு தஆலா அவரை குறைத்து மதிப்பிடுகிறான், பழிக்கிறான், எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம்தான், தம்ம பழிக்கின்றான், இழிவுபடுத்துகின்றான், ஆப, வஅவஅதஹு, இன்னும் அவருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறான், பி சக்கர், சக்கர் என்ற நரகத்தை, ஹைது கால தஆலா, அல்லாஹ் சொல்கிறான், ஸஉஸ்லீஹி சக்கர், நாம் அவரை சக்கர் என்ற நரகத்திலே பொசுக்குவோம். உஸ்லி என்றால் பொசுக்குதல், நெருப்புல போட்டு வாட்டுறது. ஹி அவரை, அவரைனா யாரை, யார் பேச்சு என்று அல்லாஹ்வுடைய பேச்சை சொன்னார்களோ. எச்சரிக்கையாக சொன்னானோ, லிமன் கால, சொன்னவருக்கு என்ன சொன்னாரு, இது மனிதர்களுடைய பேச்சை தவிர அல்லாஹ்வுடைய பேச்சு இல்லை என்று சொன்னவருக்கு சக்கர் என்ற நரகத்தை அல்லாஹ் எச்சரிக்கையாக சொன்னதிலிருந்து நாம் அறிந்து கொண்டோம், நாம் உறுதி கொண்டோம், அன்னஹு கவுலு காலிக்கில் பஷரி, இது மனிதர்களை படைத்த படைப்பாளனுடைய பேச்சு. வலா யுஷ்பிஹு கவுலல் பஷரி, மனிதர்களுடைய பேச்சுக்கு இது ஒப்பானதல்ல என்று விளங்கிக் கொண்டோம், அறிந்து கொண்டோம், உறுதி கொண்டோம். வமன் வசஃபல்லாஹ, யார் அல்லாஹுவை வர்ணிக்கின்றாரோ, பி மஅனா மின் மஆனில் பஷரி, மனிதர்களுடைய தன்மைகளில் ஒரு தன்மையை கொண்டு, மனிதர்களுக்கு சொல்லப்படக்கூடிய கருத்துகளில் ஒரு கருத்தை கொண்டு யார் அல்லாஹுவை வர்ணிப்பாரோ. இப்ப பாருங்க, இந்த இதுக்குதான் நம்ம முன்னாடி முதல் எடுத்தவொடனே இதுக்கு விளக்க சொன்னோம். இப்ப பேச வேண்டும் என்று சொன்னால் சப்தத்தை வெளிப்படுத்தணும், சப்தத்தை வெளிப்படுத்தாம வாய்க்குள்ளாரே வச்சுக்கிட்டு பேசினா விளங்குமா? இப்ப பேசணும், அப்ப பேசுறதுக்கு சப்தத்தை வெளிப்படுத்தணும். அப்ப சப்தத்தை வெளிப்படுத்துறதா இருந்தா அந்த சப்தம் வந்து ஒரு கோர்வையா இருக்கணும், கட்டுப்பாடா இருக்கணும். புரியுதா? முதல்ல சொல்ல வேண்டியதை முதல்ல சொல்லணும், அழுத்த வேண்டியதை அழுத்தணும், இருக்கா இல்லையா? நம்ம சொல்றீங்க, இப்ப நான் சாப்பாட்டை சாப்பிட்டேன், நான் வீட்டுக்குள் சென்றேன், இப்ப இதெல்லாம் வந்து இந்த வாக்கியம் இப்படி அமைஞ்சாதான் அது புரிய வரும். அப்ப அங்க எழுத்துகள் இருக்கணும், ஹரக்கத்துகள் இருக்கணும், அப்ப அதாவது செயல் வினை, செயல்பாட்டு வினை, சப்ஜெக்ட், இதெல்லாம் இருக்குது. புரியுதா? இந்த மாதிரிலாம் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு தேவை என்று, அல்லாஹ்வுடைய கலாமுக்கு இதெல்லாம் தேவை, எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு மனிதர்களுடைய தன்மைக்கு ஒப்பாக்கி அல்லாஹ்வுக்கு இந்த கலாம் என்று சிஃபத்தை இல்லைன்னு சொன்னாலோ, புரியுதுங்களா? அல்லது அல்லாஹ் பேசுறான், ஆனா அவனுடைய பேச்சு எப்படின்னு சொன்னா இப்ப நம்ம பேசுற மாதிரி இருக்கும் என்று சொன்னா, ரெண்டு பேசு எப்படி மனிதர்களுக்கு அல்லாஹ்வை ஒப்பிடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு பேச்சு என்ற தன்மையை மறுத்தாலும் சரி, மனிதர்களுக்கு அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னா அது மனிதர்களுக்கு அல்லாஹ்வை ஒப்பாக்குன மாதிரி ஆகிவிடும் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு பேச்சு என்ற தன்மையை மறுத்தாலும் சரி, அதுவும் நிராகரிப்பு தான். அல்லது அல்லாஹுடைய பேச்சு மனிதர்களுடைய பேச்சுகளை போல இருக்கும், அல்லாஹ் பேசுறது மனிதர்கள் பேசுற மாதிரி தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய பேச்ச ஒப்பிட்டு சொன்னாலும் சரி, அதுவும் இறை நிராகரித்தார். ரெண்டுமே இறை நிராகரிப்பு. அப்ப எது ஈமான், எது தௌஹீது? அல்லாஹுக்கு பேச்சு இருக்கு என்று நம்புவது, ஆனால் அந்த பேச்சை படைப்புகளின் பேச்சுகளுக்கு ஒப்பாக்காமல் இருப்பது. மனிதர்களுடைய பேச்சுகளில் எந்த ஒரு பேச்சை கொண்டு அல்லாஹுவை யார் வர்ணிப்பார்களோ, ஃபக்கத் கஃபர, அவர் நிராகரித்து விட்டார். ஃபமன் அபுசரஹாதா, யார் இதை நன்கு அறிந்து கொண்டாரோ, இஅத்தபர, அவர் நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டார். காபிர்களின் பேச்சுக்கள் போன்ற பேச்சுகளில் இருந்து அவர் விலகி கொண்டார். இன்னும் அறிந்து கொண்டார், அன்னஹு பி சிஃபாத்திஹி, நிச்சயமாக அல்லாஹு தஆலா தனது தன்மைகளில் லைஸ கல் பஷரி, மனிதர்களை போன்று இல்லை. அப்ப அல்லாஹ் எப்படி மனிதர்களை போன்று இல்லையோ, அது போன்று அல்லாஹுடைய தன்மையும் மனிதர்களுடைய தன்மையை போன்று இல்லை என்பதை அவர் புரிந்து கொள்வார். அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹ் பேசுகிறான், நிச்சயமா அல்லாஹ் பேசக்கூடியவன், நபிமார்களிடத்தில் அல்லாஹ் பேசியிருக்கிறான், மறுமையில் அல்லாஹு தஆலா மக்கள் எழுப்பப்படுகின்ற நாளையில மக்களிடத்தில் அல்லாஹ் பேசுவான், சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு சொர்க்கவாசிகளிடத்தில் அல்லாஹ் பேசுவான் என்பதற்கு குரானிலும் ஹதீஸிலும் நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இருக்கு. அப்ப யார் ஒருவர் அல்லாஹ் பேச மாட்டான் என்று சொல்கிறார்களோ, அல்லது குர்ஆனை அல்லாஹ்வுடைய கலாம் இல்லை என்று சொல்கிறார்களோ, அவர்கள் இப்படி நூற்றுக்கணக்கான ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் மறுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அல்லது அதனுடைய சரியான பொருளில் இருந்து பொருள் மாற்றம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா பேசினான், நபிமார்களிடத்திலே அல்லாஹ் பேசினான், புரியுதுங்களா? அதே போல நாளை மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் எழுப்பப்படுகின்ற நாளில் அல்லாஹ் பேசுவான். அதுபோன்று சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளோடு அல்லாஹ் பேசுகிறான். இப்படியாக அல்லாஹுடைய பேச்சு சம்பந்தமாக நூற்றுக்கணக்கான குர்ஆன் வசனங்களும் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களும் இருக்கின்றன. இப்ப நம்மை பொறுத்தவரை அல்லாஹ் பேசுகிறான் என்பதை நம்பிக்கை கொள்ளும் பொழுது இந்த வசனங்கள் இந்த ஹதீஸுகள்ல எதையுமே நம்ம மாற்ற வேண்டிய மறுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஹதீஸுகளையும் ஆயத்துகளையும் உள்ளவற்றை உள்ளபடியாக நம்ம நம்பிக்கை கொள்ளும், எந்த குழப்பமும் நமக்கு கிடையாது. யார் அல்லாஹுடைய பேச்சை மறுக்கின்றார்களோ, யார் அல்லாஹுடைய பேச்சை மறுக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் பேசுகிறான், பேசினான், பேசுவான் என்று வரக்கூடிய இந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை மறுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகி விடுவார்கள். இல்லை என்றால் மாற்ற வேண்டிய, அதாவது பொருள் மாற்ற வேண்டிய, மாற்றி பொருள் சொல்ல வேண்டிய நிலைக்கு ஆளாகி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். புரியுதுங்களா இல்லையா? குர்ஆனுடைய ஆயத்துகள்ல ஹதீஸுகள்ல ஒரு ஆயத்துக்கு ஒரு ஹதீஸுக்கு நம்ம பொருள் மாற்றி சொல்வதாக இருந்தாலே நம்ம ஆயிரம் தடவை சிந்திக்கணும். அதுக்கு நேரடியா ஹதீஸிலிருந்து ஆதாரம் இருக்கான்னு பார்க்கணும், ஆயத்திலிருந்தே வேற ஆயத்து அதுக்கு ஆதாரமா இருக்கான்னு பார்க்கணும். புரியுதா இல்லையா? அப்படி நம்ம கவனமாக இருக்க வேண்டிய நிலையில நூற்றுக்கணக்கான வசனங்களையும் ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளையும் நேரடியா மறுக்கிறதோ அல்லது அவற்றுக்கு அதனுடைய அர்த்தங்களை கொடுக்காம கற்பனையான அர்த்தங்களை கொடுப்பதோ மிகப்பெரிய வழிகேடாக இல்லாமல் வேறு எதுவாக இருக்க முடியும்? புரியுதா? இப்ப பாருங்க, ஒரு சில உதாரணங்களை பாருங்க. இப்ப ஆரம்பத்தில் உங்களுக்கு நம்ம சொன்னோம், நல்ல கவனிங்கம்மா, பேசுவது என்பது ஒரு நிறைவான தன்மை என்று நம்ம சொன்னோம். இப்ப நம்ம ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹுடைய கலாம் பேச்சு என்பதை அல்லாஹுடைய நிறைவான ஒரு சிஃபத் என்று சொன்னோம். ஏன்னா பேசுவது என்பது படைப்புகளை பொறுத்த வரைக்குமே அது ஒரு புகழுக்குரிய ஒரு நிறைவான ஒரு சிஃபத் அது. புரியுதுங்களா? என்னடா ஊம மாதிரி உட்கார்ந்துருக்கேன்னு நம்ம கேட்கறோம், பதில் பேச மாட்டியான்னு சொல்லிட்டு. அப்ப பேசாம நிறுத்தல் என்பது ஒரு கேவலமான தன்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆராஃப்ல 148வது வசனத்திலையும் சூரா தாஹால 89வது வசனத்திலையும் சூரா ஆராஃப்ல 148வது வசனத்திலும் சூரா தாஹால 89வது வசனத்திலையும் ஒரு கேள்வி கேட்கிறான். யாரை பார்த்து கேள்வி கேட்கிறான்? இஸ்ரவேலர்களில் காளை கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டு அந்த காளை கன்றை வணங்கிய அந்த வழிகட்ட மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்வியில அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அஃபலா யரவுன அல்லா யர்ஜிஉ இலைஹிம் கௌலா வலா யம்லிகு லஹும் தர்ரன் வலா நஃபஆ. இந்த காளை கன்றை வணங்கியவர்கள் கொஞ்சமாவது சிந்திக்க வேணா? இவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு ஏதாவது அது பதில் சொல்லுதா? இவர்கள் வணங்கினால் இவர்களுக்கு எதையாவது அது கொடுக்குமா? வணங்காம போனா இவர்களுக்கு ஏதாவது தீங்கு செய்யுமா? ஏதாவது சிந்திச்சு பார்க்க வேணா? இப்ப இந்த ரெண்டு கேள்வியில முதல் கேள்வி என்ன? அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு ஏதாவது பதில் சொல்லுதா இது அப்படின்னு நல்லா கேட்கிறான். முன்னாடி போய் நின்று கொண்டு வாய் இருக்கு, பல்லு இருக்கு, நாக்கு படிச்சிருக்கிற, பேசணுமா இல்லையா? இல்லைன்னா எதுக்கு அந்த வாயும் பல்லும் அட்டி உத? புரியுதா? அதே போல சூரத்துல் ஆராஃப்ல அல்லாஹ் சொல்றான், வத்தகர கௌம மூசா மின் பாதிஹி மின் ஹுலிஹிம் இஜ்லா. மூசாவுடைய கூட்டத்தார்கள் மூசா சென்றதற்கு பிறகு தங்களது ஆபரணங்கள் நகைகளை உருக்கி ஒரு காளை கன்றை செய்தார்கள். ஒரு ஜசத், ஒரு பிரம்மத்தை அவர்கள் செய்தார்கள். லஹு ஹுவாஸ், அது ஒரு பின்னாடி நம்ம விளங்க சொல்றோம். ஜிபிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலடி மண்ணை எடுத்து வச்சிருந்த சாமிரி, அதை தூக்கி வாயுக்குள்ள போட்ட உடனே அது கத்த ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளவுதான். புரிஞ்சா? அல்லாஹ் என்ன கேக்குறான்? அது கத்தினதை பார்த்துட்டு இவனு வணங்க ஆரம்பிச்சானுங்களே, அலம் யரவ் அன்னஹு லா யுகல்லிமுஹும், இந்த காளை கன்று அவர்களிடத்தில் பேசியதா? பேசவே இல்லையே. வலா யஹ்திஹிம் சபீலா, அவர்களுக்கு எது தப்பு சரி என்று ஏதாவது வழிகாட்டுமா, ஏதாவது வழிகாட்டுதலை கொடுக்குமா? கொடுக்காது. அப்ப இந்த இடத்துல வணங்கப்படுவதற்கு, நல்ல கவனிக்குமா, வணங்கப்படுவதற்கு அந்த காளைக்கன்று தகுதி இல்லை. வணங்கப்படுவதற்கு அந்த காளைக்கன்று தகுதி இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் முன்வைக்கக்கூடிய பெரிய ஆதாரம் என்ன? அதுக்கு பேச்சே வராதுடா முட்டாப்பேல, அதுக்கு என்னடா பேச்சு பேச தெரியுமாடா, அதுக்கு முன்னாடி கத்திரிய வைக்கிறிய அப்படின்னு சொல்லி அதை தான் அல்லாஹ் முன்னாடி வைக்கிறான். காளைக்கன்று வணங்கப்படுவதற்கு, காளைக்கன்று மட்டுமல்ல, இப்ப இதே போல எடுத்துக்கோமா, எதை எடுத்துக்க, உலகத்துல சைனாக்காரன் வணங்குற சிலையும் எடுத்துக்கோங்க, இந்தியாக்காரன் வணங்குற சிலையும் எடுத்துக்கோங்க, ஐரோப்பாக்காரன் வணங்குற சிலையும், எல்லாருமே சிலை வணங்குறானோ இல்லையா? ஐரோப்பியர்கள் எந்த சிலையை வணங்குறாங்க? ஈசா நபி சிலையை வணங்குறாங்கல்ல, சிலுவையை வணங்குறாங்கல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பொம்மையை வணங்குறாங்கல்ல, என்னமா புரியலையா உங்களுக்கு? இப்ப உலகத்துல எல்லாருமே முஸ்லீம்களை தவிர, புரியுதுங்களா, எல்லாருமே சிலை வணங்குகள், ஏதாவது ஒரு வகையில சிலையை வணங்குவாங்க, ஒரு சில பேர் வேண்டுமான இருக்கலாம். பெரும்பாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய காஃபிர்கள்ல பெரும்பகுதி மக்கள் யாரு? சிலை வணங்குகள். சிலை வேணா டிஃபரெண்டா இருக்கலாம், சில சிலைக்கு தாடி நீட்டா இருக்கலாம், சில சிலைக்கு கொண்டை நீட்டா இருக்கலாம், சில சில சேலை கட்டிருக்கலாம், சில சில வந்து வேஸ்டி சட்டை போட்டுருக்கலாம், பேண்ட் சட்டை போட்டுருக்கலாம், எப்படி வித்தியாசமா இருக்கும். ஆக ஒட்டு மொத்தமா என்ன? அப்ப இந்த சிலை வணங்கிகளுக்கு மொத்தமாவே அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி இது, புரியுதா இல்லையா? என்ன கேட்கிற அல்லாஹ் தஆலா, பேச மாட்டேங்குறாரு, பேச மாட்டேங்கிற உம்மாடா, அதை போய் வணங்குறீங்களான்னு சொல்லி. அப்ப ஒன்று வணங்கப்படுவதற்கு தகுதி இல்லை என்று வலியுறுத்தி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா முன்வைக்கக்கூடிய ஆதாரம் என்ன? அது பேசாதுன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம கேட்கிறோம் முஸ்லிம்கள் இந்த வழிகட்ட கூட்டத்தை பார்த்து, அட பாவீங்களா, பேசாமல் இருப்பதை ஒரு கடவுளாக இருப்பதற்கு, பேசாமல் இருப்பது இருக்குதே, பேச்சு வரல, புரியுதா? இந்த பேசாமல் இருப்பது கடவுளாக இருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய தன்மை என்று அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது கடைசியில் அல்லாஹ்வுக்கே நீ கொண்டு போய் சேர்க்கிறீடா பேச்சு இல்லைன்னு சொல்லிட்டு, புரியுதா இல்லையா? அல்லாஹு தஆலா மற்ற படைப்புகளை வணங்கக்கூடிய மக்களை பார்த்துட்டே வணங்குறீங்களா பேசுதாடான்னு கேட்கிறான். கடைசியில பேச்சின்மைய நீ யாருக்கு கொண்டு போயிட்ட? அப்ப அல்லாஹு தஆலா தான் தான் வணங்கப்படக்கூடியவன் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அவன் வைக்கக்கூடிய ஆதாரம் என்ன? தான் பேசுகிறேன், நீ என்னை தவிர யாரை நீ வணங்குகிறாயோ அது பேசுவது இல்லை, பாருங்கிறான். புரியுதா? அல்லாஹுடைய ரூபூபியத்துக்கும் உலூஹியத்துக்கும் ஆதாரமான அந்த பேச்சையே மறுப்பதை விட வேற என்ன பெரிய குஃபர் இருக்கும் பாத்தீங்களா? இந்த அறிவு லாஜிக்னு போயிட்டு கடைசியில் எவ்வளவு பெரிய குஃபுருல போய் விழுகிறாங்க. அடுத்து கவனிங்க, அல்லாஹ்வுடைய பேச்சு என்று சொல்லும் பொழுது சில பேரு சிச்சோ அல்லாஹ்வுடைய பேச்சா, மனிதர்களுடைய மனிதர்களுக்கு நீங்க ஒப்பாக்கிட்டீங்களே என்பதாக அவர்கள் பழி சொன்னார்களா இல்லையா? அது சொல்லி தானே அவங்க அதை மறுக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு பேச்சு இருக்கு என்பதை. நம்ம சொல்றோம், நாம் அல்லாஹ்வுடைய பேச்சை படைப்புகளுடைய பேச்சுக்கு ஒப்பிடுவதில்லை. அல்லாஹ்வுடைய பேச்சை படைப்புகளுடைய பேச்சுக்கு ஒப்பிடுவதில்லை. நம்ம என்ன சொல்றோம், அட அறிவாளிகளா, படைப்புகளிலேயே ஒன்றின் பேச்சு இன்னொன்றுடைய பேச்சுக்கு ஒப்பாகாது. படைப்புகளிலேயே ஒன்றுடைய பேச்சு இன்னொன்றுடைய பேச்சுக்கு ஒப்பாகாது. மனிதர்களுடைய பேச்சு வேற மாதிரி, மனிதர்களிலேயே ஒவ்வொரு இனத்தாருடைய பேச்சு வேற மாதிரி, பறவைகளின் மொழி வேற, புரியுதா, மிருகங்களின் ஒளி மொழி வேற, இப்படியாக படைப்பினங்களிலேயே அந்த மொழிகளுடைய பேச்சுகளுடைய வித்தியாசங்கள் இருக்கும் பொழுது, ஒன்றுடைய பேச்சு ஒன்றுக்கு ஒப்பாகாமல் இருக்கும் பொழுது, படைத்த ரப்புடைய பேச்சை கொண்டு வந்து நாம எப்படி படைப்புகளுடைய மனிதர்களுடைய பேச்சுக்கு ஒப்பாகுவோம்? புரியுதா? நாம் அல்லாஹுவிற்கு பேச்சு என்ற தன்மை இருக்கிறது என்று சொல்றதுனால அல்லாஹுவை படைப்புகளுக்கு ஒப்பாக்கி விட்டோமா என்றால் நிச்சயமா கிடையாது. எல்லா விஷயத்திலும் லைச கமிசனிகி ஷெய்குன், அவனை போன்று எதுவும் இல்லை. புரியுதா? இப்ப பாருங்க, நம்ம அவங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்றோம். நாளைக்கு மறுமை நாளில் எழுப்பப்படக்கூடிய அந்த மறுமை நாளில் மனிதர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நாம் மனிதர்களுடைய வாய்க்கு முத்திரை போட்டு விடுவோம். அவர்களுடைய கையும் காலும் எங்களிடத்திலே பேசும் என்று அல்லாஹ் சொல்றான். மனிதர்களுடைய கைகளும் அவர்களுடைய மனிதர்களுடைய கைகள் எங்களிடத்திலே பேசும், அவர்களது கால்கள் எங்களிடத்திலே சாட்சி சொல்லுங்கிறான். இப்ப இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் என் மூக்கு பேசுனுச்சு, என் கை பேசு கை பேசுனுச்சுன்னு சொல்லலாம், அதுக்கு என்ன அர்த்தம், அற விடுறதுதான் சொல்லுவான், புரியுதா இல்லையா? கால் பேசுனுச்சுன்னு சொல்லுவாங்க, எதுக்கு எட்டி உத விடுறது கழுத மாதிரி உதைக்கிறது, அதுக்கு தான் சொல்லலாம். இப்ப யாராவது இல்லடா இந்த பாரு நான் பேசுறது வருதுல அந்த மாதிரி என் கை பேசி நிற்கிற ராத்திரில அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, என்னாச்சு உனக்கு, நல்லதுன்னு இருந்த அப்படின்னு, புரியுதா இல்லையா? ஆனா இதே இந்த மனிதனுடைய கையும் காலும் எங்க பேசும், ஆகிரத்தினால பேசும், புரியுதா? கண்டிப்பா பேசும். நாவிலிருந்து எப்படி சப்தம் வந்ததோ அது போன்று கையு கால இருந்து சத்தம் வரும். இப்ப நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம், சப்தம் வர வேண்டும் என்றால் அப்ப நாக்கு இருக்கணும், நாக்கு அசைக்கணும், அதிலிருந்து காற்றை வந்து ஒரு விதமான துணியோட வெளியாக்கணும், அப்பதானே சப்தம் வரும் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம், புரியுதா இல்லையா? ஆனா கையிலையும் காலிலையும் நாக்கா இருக்கு, ஆனா அல்ல என்ன சொல்றான், பேசுவது. அப்ப பேசுவதற்கு நாக்கு தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இத அல்லாஹு தஆலா அந்த உறுப்புகளை கொண்டே மனிதர்களுக்கு விளக்குவான். எப்படி இப்ப சூரா யாசினுடைய 65வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்றான்ல, அதே போல பாருங்க சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 21வது வசனம், சூரா ஃபுஸ்ஸிலத் 21வது வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான், இந்த பாவிகளை பார்த்து அவர்கள் பதில் சொல்ல மாட்டாங்க, பொய் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா பாவிகளுடைய நாக்குக்கு வாய்க்கு முத்திரை போட்டுருவான், போட்டுட்டு அல்லாஹு தஆலா கட்டளையிடுவான் மனிதனுடைய உடலுக்கு. அப்ப மனிதனுடைய உடல் தோல் எல்லாமே பேச ஆரம்பிச்சிடும். மனிதன் சுத்தி முத்தி பார்ப்பான், இங்க இருந்து சப்தம் வருது, தோல்ல இருந்து சப்தம் வருது, விரல்ல இருந்து சப்தம் வருது, நெஞ்சில இருந்து சப்தம் வருது, கையில இருந்து வருது, கால்ல இருந்து வருது, தகச்சு போயிடுவான். அப்ப மனிதன் கேட்பான், தனது தோள்களை பார்த்து கேட்பான், நீங்கள் எப்படி பேசினீர்கள் எங்களுக்கு எதிராக என்று. அப்ப அந்த தோள்கள் பேசும், எல்லா பொருள்களுக்கும் பேசுவதற்கு ஆற்றல் கொடுத்த அல்லாஹ் இன்று எங்களுக்கும் பேசுவதற்கு ஆற்றல் கொடுத்திருக்கிறார். அப்ப அல்லாஹ் நாடினால் நாவிலும் பேசக்கூடிய ஆற்றலை உருவாக்கலாம், அல்லாஹ் நாடினால் பேசக்கூடிய ஆற்றலை கையிலும் உருவாக்கலாம், காலிலும் உருவாக்கலாம், கல்லிலும் உருவாக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல கல்லு பேசியிருக்கு, புரியுதா? உணவு பேசி இருக்கிறது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல் சலாம் சொல்லி இருக்கிறது, புரியுதுங்களா? அதாவது கற்கள் தஸ்பீஹ் செஞ்சதை சஹாபாக்கள் கேட்டுக்கிறாங்க, அந்த சப்தத்தை கேட்டுக்கிறாங்க. பேரிச்சம் மரம் அழுதுத சஹா எங்க அழுதுச்சு, பேரிச்சம் மரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல மஸ்ஜித் நபவியில பேரிச்ச மர கட்டையிட்ட ரசுல்லா பேசுறாங்க, அது அழுகுது, ரசுல்லா கட்டி கொடுக்கறாங்க, அதனுடைய அழுகு குறையுது, அதுகிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. அப்ப பேச்சு என்பது அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அது பறவைகளுக்கு மிருகங்களுக்கு நாக்குள்ள உறுப்புகளுக்கு மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா எந்த பொருளில் எப்படி படைக்க நாடுகின்றானோ அந்த பேச்சின் சக்தியை அல்லாஹ் படைக்க நாடலாம், புரியுதா இல்லையா? அதனால எப்படி படைப்புகளுடைய பேச்சுகளும் படைப்புகளுடைய பேசக்கூடிய ஆற்றலும் ஒன்றுக்கொன்று ஒப்பானதாக இல்லையோ, அதான் நம்ம சொல்லக்கூடிய நோக்கம். பேசக்கூடிய ஆற்றலும் பேசக்கூடிய முறைகளும் படைப்புகள்லேயே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா இல்ல? அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி படைத்த இறைவனாகிய அல்லாஹ்வுடைய பேச்சை படைப்புகளுடைய பேச்சுக்கு ஒப்பாக்குவோம், புரியுதா? இது பாருங்க, அல்லாஹ்வுடைய பேச்ச மறுக்க வேண்டும் என்று இருந்த ஒரு கூட்டம், முடிஞ்சிருச்சு. அல்லாஹ்வுடைய பேச்ச மறுக்க வேண்டும் என்று இருந்த ஒரு கூட்டம் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வகல்லம அல்லாஹு மூஸா தக்லீமா, மூசாவிடத்திலே அல்லாஹ் பேசினான் என்று ரப்பல் ஆலமீன் சொல்றான், புரியுதுங்களா? இந்த இடத்துல அந்த கூட்டம் வந்து பெரிய குரானுடைய காரி, அதாவது குரானை நம்ம ஓதுறோமா இல்லையா, ஏழு பெரிய காரிகளுடைய அறிவிப்பின்படி தான் குரானை நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். அதுல ஒருத்தங்க தான் அபு அம்ர் அல் அலா என்பவர்கள், குரான சஹாபாக்கள் தாபியங்கள் அடுத்த தபு தாபியங்கள் தெரிந்து அறிவிக்கக்கூடியவர்கள். எப்படி ஹதீஸ் வந்து இமாம் புகாரிட்ட இருந்து எடுக்கிறோம், தப்சீரை வந்து தபரிட்ட இருந்து எடுக்கிறோம், அந்த மாதிரி குரானை அறிவிக்கக்கூடியவர்கள் அந்த ஏழு நபர்கள் இவங்க ஒருத்தர். அந்த அறிஞர்கிட்ட இந்த வழிகட்ட சிந்தனையில் உள்ள ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த கல்லமல்லாஹு மூசா கல்லப பேசினான் அல்லாஹு அல்லாஹ் மூசா மூசாவிடம். இப்போ கல்லமல்லாஹு இங்க அல்லாஹுல என்ன வார்த்தை ஹர்கத் இருக்கு, லம்மா இருக்கு. அந்த வழிகட்ட மனிதர் வந்து சொன்னாரு, ஏன் அறிஞர இத கொஞ்சம் மாத்தி கல்லமல்லாஹ மூசா அப்படி வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே சொல்லிட்டு. என்ன அர்த்தம் வந்துடும், அல்லாவிடம் மூசா பேசினார். கல்லம் அல்லாஹு மூசானா என்ன அர்த்தம், அல்லாஹ் மூசாவிடம் பேசினான் அப்படின்னு வரும். அல்லாஹ் மூசாவிடம் பேசினான், கல்லம் அல்லாஹ மூசா அப்ப என்ன அர்த்தம் வரும், மூசா அல்லாவிடம் பேசினார்னு வந்துடும். அப்படி வச்சுதான் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இவனு முட்டாளங்க இப்படித்தான் புரியுதா, வழிகட்ட முட்டாளங்களுக்கு வேலையே என்னன்னா ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டானுன்னா இன்னொரு ஆயத்தை மறந்துடுவானு. அப்ப இமாம் கேட்கிறாங்க, சரிப்பா வச்சுக்க இந்த இடத்துல நீ இப்படி சொல்ற அவங்க அப்படி, அதாவது வச்சுக்கன்னா ஓதின்னு அர்த்தம் கிடையாது புரியுதா, இந்த இடத்துல நீ இப்படி ஓத பாக்குறிய. இதே சூரா ஆராஃப்ல வலம்மா ஜா மூஸா லிமீகாதினா வகல்லமஹு ரப்புஹு, இது அரபி இலக்கணம் தெரிஞ்சா உங்களுக்கு நல்லா புரியும். நாம் நிர்ணயித்த நேரத்திற்கு வந்தபோது, நிர்ணயித்த இடத்திற்கு வந்தபோது இன்னும் அவரிடம் பேசினான் ரப்புஹு அவருடைய இறைவன். இங்க என்ன செய்வர், இங்க ரப்பஹுன்னு ஓத முடியாது, இங்க என்ன ஓத முடியாது, ஏன் அவரிடம் என்று நேரடியாக அவரிடம்ங்கிற வார்த்தை வந்துருச்சு ஹூ, அவன் நிச்சயமாக மறுமையில் பேசுவான், ஆகிரத்தில் பேசுவான், சொர்க்கத்தில் பேசுவான். அது சம்பந்தப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களை ஆதாரங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.